والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاة والسلام اخرجه البخاري في باب كيف كان بدء الوحي கணியத்துக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு செய்த பெரிய ஒரு அருள் என்னண்டா, அல்லாஹு தஆலா புனிதமான இஸ்லாம் மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில், இஸ்லாம் அப்படின்றதுல இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான ஒரு மார்க்கம். உலகத்தில் உலகம் ஆரம்பம் முதல் விதவிதமான மார்க்கங்களும் மதங்களும் உலகத்தில் தோன்றி சிலது சில காலம் வரையில் சில நூற்றாண்டு வரையில் இன்னும் சிலது இருந்த இடம் கூட தெரியாத நிலைமைக்கு போயிருக்கு. ஆனால் இஸ்லாத்தை அல்லாஹ் நிரந்தரமாக 1400 வருடங்களுக்கு மேலாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த ஷரியத் வரலாற பார்த்தோம்ண்டா, எப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்களோ அண்டையிலிருந்தே அல்லாஹ் அவனை பற்றிய அறிமுகத்தையும் மார்க்கம் இஸ்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே தான் இருந்தார். எல்லா நபிமார்களும் கொண்டு வந்த மார்க்கம் இஸ்லாம் ஷரியத் சட்டதிட்டங்கள் அந்தந்த காலத்துக்கு ஏற்ப விதத்தில் மாற்றப்பட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அது முற்றுகை பெற்று பூர்த்தியாக கியாமம் வரை வரக்கூடிய சமுதாயத்துக்கு இதுதான் ஷரியத் சட்டதிட்டங்கள் என்ற முடிவு செஞ்சு தரப்பட்டிருச்சு. அப்படிப்பட்ட பரிபூர்ணமான மார்க்கம், கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன், பரிபூர்ணமான அனைத்தையுமே உள்ளடக்கி இருக்கக்கூடிய மார்க்கமாகத்தான் அல்லாஹ் இஸ்லாத்தை ஆக்கியிருக்கிறான். யாருக்கும் இதில் குறை தேடுறதுக்கே இயலாது, யாரும் இதில் குறை இருக்குதுன்னு சொல்ல இயலாது, யாரும் எனக்கு தேவையான அட்வைஸ் இஸ்லாத்தில் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இயலாது. அல்லாஹ் எல்லா விதமான நிலைமைகளையும் பரிபூர்ணப்படுத்தித்தான் அனுப்பியிருக்கிறான். எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற குர்ஆன், அவனுடைய வேதம், அல்லாஹ் குர்ஆனை எல்லா விடயங்களையும் உள்ளடக்கியதாக அமைச்சு எங்களுக்கு அருள் இருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், ஹைருல் கலாமி கலாமுல்லாஹ், பேச்சுக்கல்ல ஆக சிறந்த பேச்சு அல்லாஹுவினுடைய பேச்சு என்பதாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட பரிபூர்ணமான குர்ஆன அல்லாஹ் எங்களுக்கு தந்து அவனுடைய ஹபீபுடைய வாழ்க்கை, சுன்னத்தான வாழ்க்கைய எங்களோட வாழ்க்கையாக மாற்றி கொள்ளக்கூடிய அந்த கட்டளையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அத்தீஉல்லாஹ வஅத்தீஉர் ரசூல், நீங்க அல்லாஹுக்கு வழிபடுங்க, அவனுடைய தூதருக்கும் வழிபடுங்க. ஒரு பெண்மணி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல வந்து கேட்குறாங்க, ஹஜரத், நான் குர்ஆன பரிபூர்ணமான முறையில் பார்த்துட்டேன், திருப்ப திருப்ப பார்த்தேன், எனக்கு தேவையான ஒரு விடயம் குர்ஆனில் இல்லை என்பதாக சொல்கின்றார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தாயே போய் திரும்ப குர்ஆனை படிச்சுட்டு வாங்க. அந்த தாய் திரும்ப போய் படித்தா, திரும்ப வந்தா, சொன்னா எனக்கு தேவையான ஒரு விடயம் குர்ஆனில் இல்லை. சொன்னாங்க திரும்ப போய் படிச்சுட்டு வாங்க, மறுவா வந்தா சொன்னா இல்லை. நாலாவது முறை வந்து சொல்லத்திலே இப்படி மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, தாயே குர்ஆனில் வரக்கூடிய இந்த ஆயத் லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசனா, உங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, இந்த விடயத்தை நீங்கள் படிக்கலையா அப்படின்னு கேட்டதுமே அந்த தாய் தன்னுடைய தலையை கீழே போட்டுக்கொண்டு அப்படியே பேசிடுறான். நபியுடைய வாழ்க்கை எங்களுக்கு பரிபூர்ணமான முன்மாதிரியான வாழ்க்கை. இனிமான சகோதரர்களே, நாங்கள் குர்ஆனை கையில் எடுத்துக்கொண்டு நபியுடைய வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்ல, நபியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் நாங்கள் காஃபிரா பேசிடுவோம். இஸ்லாத்தில் எங்களுக்கு எந்த இடமும் கிடையாது. ஹபீபுடைய வாழ்க்கை எங்களோட வாழ்க்கை, சுன்னத்தான வாழ்க்கை எங்களோட வாழ்க்கை. அல்லாஹ் இது ரெண்டையும் எங்களுக்கு தந்திருக்கிறான், குர்ஆன் சுன்னா. அதிலிருந்து எங்களோட அந்தந்த காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நிலைமைகளுக்கும் ஷரியத்தில் எங்களுக்கு ஜிமாண்டு சொல்லி, அல் கியாசு ஸஹீஹ் என்று சொல்லி எங்களுக்கு ஃபிக்ஹ அல்லாஹ் தந்திருக்கின்றான். குர்ஆனுடைய சுன்னாவுடைய வெளிச்சத்தில் நாங்கள் அதை எடுத்து எங்களோட வாழ்க்கையில் அமல் செய்கிறதுக்காக வேண்டி. இதை விட்டுட்டு எங்களுக்கு மூணாவது ஒரு வாழ்க்கை கிடையாது, எங்களுக்கு மூணாவது ஒரு லைஃப் ஸ்டைல் கிடையாது. ஹபீபுடைய வாழ்க்கை தான் எங்களோட வாழ்க்கை, குர்ஆன் தான் எங்களோட வாழ்க்கை. அதனால தான் அல்லாஹ் அண்டையிலிருந்து நபியுடைய வாழ்க்கை எவ்வளோ பாதுகாத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால், ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, வக்க அன்னி அந்துரு இலைஹி, வக்க அன்னி அந்துரு இலைஹி, நான் பார்த்து கொண்டிருக்கிறத போல இருக்குது, நான் பார்த்து கொண்டிருக்கிறத போல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கேட்டாங்க, அம்மா ஆயிஷா, தாய் ஆயிஷாவே ரதியல்லாஹு அன்ஹா, என்ன நீங்க சொல்றீங்க எங்களுக்கு விளங்கல்ல. சொன்னாங்க, நான் ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் கட்டக்கூடிய நேரத்தில், நான் இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அத்தரை பூசி விட்டேன். அத்தர் பூசக்கூடிய நேரத்தில் அந்த அத்தருடைய அந்த அந்த அத்தர் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில ஒரு முட்டையை போன்ற ஒரு வடிவத்தில் படிஞ்சிருந்துச்சு. நான் அதை பார்த்தேன், அந்த அத்தர் படிஞ்ச அந்த இடத்துல அந்த முட்டைய மாதிரி ஒரு வடிவத்தில் இருந்ததை இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறத போல இருக்குது. பல வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத்துக்கு பின்னால ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க, அத்தர் பூசி அத்தர் மேல பட்ட இடத்தை கூட அல்லாஹ் எங்களை விட்டு இல்லாமலாக்கல்ல, அதையும் அல்லாஹ் பாதுகாத்து தந்திருக்கிறான். யாராவது ஹதீஸ் பாதுகாக்கப்படல, ஹதீஸ் எங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு சொன்னா அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியில வைத்துடுவார், அவ்வளோ பயங்கரமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுடுவார். அதனால தான் அல்லாஹ் அண்டையிலிருந்து சஹாபாக்களோட வாழ்க்கையில அவங்களோட வாழ்க்கையாக மாற்றி கொண்டதே நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கை தான். வேற தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கல்ல. ஆரம்ப காலத்துல நினைச்ச மாதிரி வாழ்க்கையை கழிச்சாங்க, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையுடைய முறைகளை பின்பற்றினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப வந்து அவங்களோட வாழ்க்கையை அறிமுகப்படுத்தி காட்டினாங்களோ அந்த வாழ்க்கைய முழுமையான முறையில எடுத்து நடக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஹதீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஹதீஸ் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முழு வாழ்க்கையை நாளாக பிரிக்கலாம். முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் பேசினாங்களோ அது எல்லாமே ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் செஞ்சாங்களோ அது எல்லாமே ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை பார்த்தாங்க, ஒரு மனிதர் ஒரு செயலில் ஈடுபடுறாரு, அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பேசல. ஒரு மனிதர் ஒரு செயலை செஞ்சதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டாங்க, அதுக்கு எந்த பதிலும் சொல்லல, அமைதியாக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எதெல்லாம் அங்கீகரிச்சாங்களோ அதெல்லாமே ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முழு அங்கங்களும் முழு வாழ்க்கையும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி எவ்வாறு இருந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணம் எவ்வாறு இருந்தது, கண் இமைகள் எவ்வாறு இருந்தது, புருவம் எவ்வாறு இருந்தது, மூக்கு எவ்வாறு இருந்தது, நெத்தி எப்படி இருந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை தசைகள் எப்படி இருந்துச்சு, அவர்களுடைய ஆடை எவ்வாறு இருந்தது, முழு அந்த உடம்பும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த படைகோலம் எப்படி இருந்துச்சு, இது அனைத்தையும் எங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் அது ஹதீஸ். மொத்தமாக இது எல்லாமே ஹதீஸ். அல்லாஹ் இது அனைத்தையுமே
எப்படி பாதுகாத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஹதீசுடைய கிதாபுகளை படிச்சுட்டு போகத்திலே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நபியுடைய முழு அந்த வாழ்க்கையையும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசத்திலே எப்படி பேசுவாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசும் பொழுது இந்த வாயில பற்களுக்கு மத்தியில் இருந்து ஒளி வீசுவதை போல இருக்கும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேச்சு எப்படி இருக்கும்டா, நாங்க கண்ணால பார்த்துட்டு இருப்போம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாயிலிருந்து வார்த்தைகள் வந்து சிவர்ல முட்டி கீழே முத்துக்கள் சிந்துறத போல இருக்கும். அப்படிப்பட்ட ஆச்சரியமாக இருக்கும் பேசும் பொழுது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க ஆரம்பிச்சாங்கண்டா எப்பவுமே கீழே பார்த்து கொண்டு இருப்பாங்க, நாங்க ஹபீபுடைய முகத்தை பார்த்து கொண்டு இருப்போம். எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கண்களை உயர்த்தி தலையை உயர்த்தி மஜ்மாவை பார்க்க ஆரம்பிப்பாங்களோ, எங்கட மஜ்மால யாருமே ஹபீபுடைய முகத்தை பார்க்கறதுக்கு தைரியம் உண்டாகாது. அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் மட்டும்தான் ஹபீபுடைய முகத்தை பார்ப்போம். அப்படிப்பட்ட பிரகாசமும் அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமும் ஹபீபுடைய முகத்துல இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்த அதுல ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 14வது இரவு பௌர்ணமி நிலவு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பச்சை நிற போர்வையை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தேன், சந்திரனை பார்த்தேன், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தேன், சந்திரனை பார்த்தேன், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தேன், சந்திரனை பார்த்தேன். ஜாபிர் சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக இந்த 14வது இரவில பௌர்ணமி இந்த சந்திரன் இவ்வளவு பிரகாசமா இவ்வளவு அழகா இருக்குது, யா ரசூல் அல்லாஹ் அல்லாஹ் மீது ஆணையாக இந்த சந்திரனை விட நீங்க அழகா இருக்கிறீங்க யா ரசூல் அல்லாஹ். எப்படிப்பட்ட நபியாக இருக்கும் முடி, அவர்களுடைய முடிய பத்தி கிதாபில் எழுதுறாங்க, தோல் புயம் வரையில இருக்கும், சில நேரங்களில் கழுத்து வரையில வைத்திருப்பார்கள், சில நேரங்களில் இந்த காதுக்கு கீழால வரையில அவங்க முடிய வைத்திருப்பாங்க. முடி அவர்களுடைய அடர்த்தியாகவும் இல்லை, அதாவது அதில் எடையுள்ளதாகவும் இல்லை, அடர்த்தியாகவும் இல்லை, நடுத்தரமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புருவங்கள் அப்படியே அழகாக இருக்கும், நடுவால எந்த கனெக்ஷனும் இருக்க மாட்டாது, பிரிஞ்சதாக இருக்கும், கண்கள் அழகானதாக இருக்கும், இந்த சொத்தையில் இருக்கக்கூடிய தசைகள் உள்ளுக்கு போனதாகவும் இல்லை, வெளியில எழுமினதாகவும் இல்லை, நடுத்தரமாக அழகாக இருக்கும், கழுத்து உயர்ந்ததாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களொத்தர் பார்த்தாருண்டா உயரமானவர்னும் சொல்ல மாட்டாங்க, கட்டையானவர்னும் சொல்ல மாட்டாங்க, மெலிஞ்சவர்னும் சொல்ல மாட்டாங்க, கொளுத்தவர்னும் சொல்ல மாட்டாங்க. பார்த்தா ஒரு அழகான தோட்டத்தில் இருப்பாங்க, நெஞ்சியும் வயிறையும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரையாக இருக்கும், நெஞ்சு உள்ளால போயிட்டு வயிற்ற தள்ளி கொண்டு இது மாதிரி எல்லாம் ஹபீபை பார்க்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை தசைகளை பத்தி கிதாபில் எழுதுறாங்க, அப்படியே வச்ச மாதிரி, அப்படி 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 செஞ்சு செஞ்சு வச்ச மாதிரி ஒரு அழகான கை, பார்க்கறதுக்கே ஒரு இன்பமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த கையில தசை இருக்குது, இது வந்து நிரம்பினதாக இருக்கிறது, நிரம்பினதாக இருக்கிறது, அழகுடைய அடையாளம். எல்லாரையும் உங்களோட கை தசைகளை பாருங்க, உள்ளுக்கு போயிட்டு முள்ளு விளங்குற மாதிரி ஒவ்வொரு நிலைமையில இருக்கும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையுடைய இந்த தசைகள் எல்லாம் நல்ல அழகான முறையில எடுத்து வச்ச மாதிரி ஒரு அழகான தோற்றத்துல இருக்கும். அவருடைய விரல்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல்கள் அழகானதாக இருக்கும். சஹாபாக்கள் சொல்றாங்க, மிம்பர்ல ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதக்கூடிய நேரத்துல அசாவை பிடிச்சிருப்பாங்க, அசாவை பிடிச்சிருப்பாங்க, அசாவை பிடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஜுப்பாவினுடைய கைகள் அது மிக விசாலமாக இருக்கும், அந்த ஜுப்பாவுடைய கைகளுக்குள்ளால ஹபீபுடைய கமக்கட்டு விளங்கும், நாங்க உட்கார்ந்துட்டு இருப்போம், ஹபீப் குத்பா ஓதிக்கொண்டிருப்பாங்க, அசாவை பிடிச்சு கொண்டிருப்பாங்க, அந்த கமக்கட்டிலிருந்து பிரகாசம் வீசிக்கொண்டிருக்கும். கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, என்னோட ஹபீபை பத்தி சொல்லிட்டே போகேலும் அப்படிப்பட்ட ஒரு அழகான அற்புதமான தோற்றம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழக பத்தி ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இடத்துல கேட்கிறாங்க, சஹாபாக்கள் ஹபீபுடைய அழக பத்தி சொல்லுங்களே, என்ன தெரியுமா சொன்னாங்க, யூசுப் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழக பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆமா, எப்படி அந்த நேரத்தில் சுலைஹா அந்த பெரிய ஒரு சம்பவம் நடக்குது, துலைஹா தவறான முறையில நடந்து கொள்றதுக்கு முயற்சி செஞ்சது, அதுக்கு பின்னால அங்குள்ள பெண்கள் அவளை பத்தி தவறான கருத்துக்கள் சொன்ன நேரத்துல அந்த பெண்களை எல்லாம் அந்த அரச தர்பாருக்கு அழைச்சி எல்லாரையும் உட்கார வச்சு எல்லார்ட கைகள்லையும் பழத்தை கொடுத்து கத்திய கொடுத்து நான் சொல்லத்துல இதை வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹதரத் யூசுப் அலை சலாத்து வசலாம் அவங்கள்ட்ட அந்த துலைஹா சொன்னா, நீங்க இதுக்கு முன்னால போங்க இந்த பெண்களுக்கு முன்னால. ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, அந்த பெண்கள் பாக்குறாங்க. இப்ப துலைஹா சொல்றால், உங்களோட கையில் இருக்கிற பழங்களை நீங்க வெட்டுங்கன்னு எத்தனையோ பெண்கள் கைகளை வெட்டி கொண்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துட அழக பார்த்து அப்படியே மயங்கி போயிட்டு பழத்தை தான் வெட்டுறாங்க, ஆனா கைகளும் வெட்டி பட்டிச்சு தெரியாம போச்சு. ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அந்த பெண்கள் என்னுடைய ஹபீப் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்திருந்தா உள்ளம் வெடிச்சு மௌத்தா போயிட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட அழகத்தான் அல்லாஹ் என்னுடைய ஹபீபுக்கு கொடுத்தான். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ஒரு கவிதையை படிச்சாங்க. எப்படி தெரியுமா? அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க குலித்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின், நீங்க எல்லா குறைகளை விட்டும் பாதுகாப்பு பெற்று பரிபூர்ணமான ஒரு மனிதராக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படின்னு சொன்னா, நீங்க உலகத்துல உங்களை மாதிரி எந்த ஒரு தாயும், உங்களோட தாய் உங்களை பெற்றெடுத்ததை போல உலகத்துல எந்த ஒரு தாயும் யாரையும் பெற்றிருக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு மனிதராக நீங்க இருக்கிறீங்க. அன்னக குலித்த கமா தஷா, யா ரசூலல்லாஹ், நீங்க எப்படி விருப்பமோ அது மாதிரியோ நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட அழகு, அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த தோற்றம், கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த நபிமாருக்கும் கொடுக்காத அந்த நிலைமையை அல்லாஹு தஆலா கொடுத்து எங்களுடைய ஹபீபாக, எங்களுடைய நேசத்துக்குரிய நபியாக இந்த உலகத்துக்கு இறுதியாக அனுப்பி அல்லாஹ் சொல்றான், உங்களோட நபீட வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது, உங்களோட வாழ்க்கையை நீங்க அப்படி அமைச்சுக்கோங்க. அதனாலதான் சஹாபாக்கள் கூட இருந்தவங்க, நான் சும்மா உங்களுக்கு ஒரு சைக்கிளை தான் செஞ்சேன், ஹதீசுடைய கிதாபுகளை படிச்சுட்டு போனா எக்கச்சக்கமான விஷயங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடுப்பு எப்படி இருந்துச்சு, கால்கள் எப்படி இருந்துச்சு, காலுடைய தசைகள் எப்படி இருந்துச்சு, விரல்கள் எப்படி இருந்துச்சு, கீழ்பாகங்கள்ல உள்ள நிலைமைகள் எப்படி, மேல உள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உடம்பினுடைய பாகங்கள், விரிந்த நெஞ்சி, இப்படி பலவிதமான அந்த நிலைமைகளை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஹபீப ஆக்கினான். அதனாலதான் சஹாபாக்கள் பார்த்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தன்னை மெய் மறந்து போற அளவுக்கு அவர்களுடைய நிலைமை இருந்துச்சு. வீட்டுக்கு போறாங்க, போய் மனைவியோட புள்ளைகளோட உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, திடீர்னு எழும்பி ஓடி வராங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால, யா ரசூலல்லாஹ், வீட்டுக்கு போனோம், உங்களோட நினைவு வந்துச்சு, இருக்கிறதுக்கு இயலாம போயிருச்சு, அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன் யா ரசூலல்லாஹ். யோசி பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு ஒரு அற்புதமான நிலைமையில் அல்லாஹ் இருந்தான். ஏன் அப்படிப்பட்ட ஹபீபுடைய வாழ்க்கைய உங்களோட வாழ்க்கையா மாத்திக்கோங்க. ஒவ்வொரு சஹாபியோட வாழ்க்கையில அந்த நிலைமை தான் இருந்துச்சு. அதனாலதான் நூத்துக்கு நூறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கைய சஹாபாக்கள் தண்ட வாழ்க்கையா மாத்தி கொண்டாங்க. ஏற்கனவே ஒவ்வொரு விதத்துல வாழ்க்கைய வாழ்ந்தவங்க எப்ப ஹபீபுடைய அந்த தொடர்பு உண்டாகி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ அதுக்கு பின்னால வாழ்க்கைண்டா ஹபீபுடைய வாழ்க்கை தான், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை தான். அவங்களோட உடுப்பு, அவங்களோட தோற்றம், அவங்களோட பேச்சுவார்த்தை, அவங்களோட நடை எப்படி இருந்துச்சு, முழுமையாக அப்படியான சஹாபாக்கள் அப்படியான வாழ்க்கையை தான் எடுத்து நடந்தாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு முறை அரச மாளிகைக்கு போறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, அரச தர்பாருக்கு. ஹதீசுடைய கிதாபுகள்ல வருது. அப்ப ரெண்டு மூணு பேர் அங்கினைக்கு வந்து சொல்றாங்க, ஹசரத் அரச மாளிகைக்கு போக போறீங்க, உங்களோட இந்த ட்ரெஸ் கோட், நீங்க உடுத்திருக்கிற உடுப்பு, இதை உடுத்துட்டு போகாதீங்க, கொஞ்சம் நீங்க அரச மாளிகைக்கு போகத்திலே கொஞ்சம் டிப்பப்பா என்னோட பாசையில சொல்றேன்டா அப்படி போங்க, இன்னைக்கு சொல்ற மாதிரி, ஏனென்றால் நீங்க அங்க ஆபீஸுக்கு போகத்திலே இந்த உடுப்பெல்லாம் உடுத்துட்டு போகாதீங்க, ஜுப்பாவை கண்டாவே இன்னைக்கு பயப்படுறானு, இந்த ஜுப்பா தொப்பி தாடிண்டா பயப்படுறானு, பச்சை பொய், சுத்தமான பொய். ஜுப்பா தாடி தொப்பியை கண்டு ஒரு நாளும் பயப்படுறது. நான் படித்த சிங்கள மீடியம், நான் படித்த சிங்கள மீடியம், என் கூட்டாளி மாறெல்லாம் சிங்கள கூட்டாளி மாறு. சாதாரண நாட்கள் அல்ல, அல்ஹம்துலில்லா பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க. டாக்டர் மாறாக இருக்கிறான், இன்ஜினியர் மாறாக இருக்கிறான், மெயினாக இந்த ரோட் இதில் விஷயங்களில் இன்ஜினியர் மாறாக இருக்கிறான். சிலவங்க ஆர்மியில் பிரிகேடியரெல்லாம் பெரிய போஸ்ட்டில் இருக்கிறாங்க. நான் ஆல் பாய்ஸ் மீட்டிங்க்கு போகிறதுல இதே தோற்றத்தில் தான் போவேன். முழு ஸ்கூலும் சிங்கள ஸ்கூல். என்னை கூட்டாளிமார் எல்லாம் விதவிதமான அவங்களோட ஒவ்வொரு ஜாதி இயக்கங்களில் இருக்கக்கூடியவங்க. ஆனால் இன்றைக்கும் என்னோட எவ்வளோ கண்ணியமாக நடந்து கொள்ளலான்டா, ஒரே கிளாஸில் படித்தவங்க, நான் படித்து கொடுத்துருக்கிறேன். பௌத்த மதத்தில் இருக்கக்கூடிய ஆம்துருமாருக்கு நான் படித்து கொடுத்துருக்கிறேன் அல்ஹம்துலில்லா. இன்றைக்கும் ஹண்டா பூஜக துமாண்டு தான் ஏண்ட கிளாஸ் பொடிய மாதிரி பேசுவாங்க. இதுவரையில் மச்சாங்க உண்மை அந்தம தக்காம அப்பிட்ட பயகித்தனும் ஆவாங்க, மே கந்தகன் எண்டே பாவாங்க, அப்பயே கட்டிய மே அந்தம பல்லதமாய் பயவென்னே. தவறி கூட சொன்னது கிடையாது, தவறி கூட சொன்னது கிடையாது. வாகனத்தில் போறேன்றாலும் மச்சாங் உங்க பூஜைக்கையா உங்க இஸ்தர புட்டு விதமா இன்னைக்கு அனுபவனே, என்ன பின்னுக்கால கூட உட்கார விட மாட்டான். என்ன கூட்டாளிமா என்னோட இருக்கிறாங்க, பேசுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. இதுவரைய இதை கண்டு அப்படி ஒன்னு சொன்னது கிடையாது. ஏண்டா இது சுண்ணத்தான உடுக்கு, இதை பத்தி தவறா பேசலா. தவறா பேசுறவன் யாருன்னு சொன்னா யகூதிர கைகூலிகளா இருப்பாங்க. நான் தெளிவாக சொல்றேன், ஏனென்றால் இது பெரிய ஒரு நீளமான விடயங்கள். நான் சும்மா தொட்டு காட்டிட்டு போறேன் உங்களுக்கு. ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல சொல்லப்பட்டு, நீங்க இப்படி போகவானம், இப்படி நீங்க போகவானம், கொஞ்சம் டிப்டப்பா போகலே. ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா சொன்னாங்க, ஏண்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்த ஆடைய அல்லாத வேறொரு ஆடைய அணிஞ்சு கொண்டு போக சொல்றீங்களா, ஒரு நாளும் நடக்க மாட்டாது. என்னுடைய ஹபீப் எந்த ஆடையை அணிஞ்சிருக்கிறாங்களோ அதே ஆடையோட தான் நான் போவேன் அப்படின்றாங்க. பின்னால இருந்த ஒரு சஹாபி சொல்றாரு, அந்த நேரத்துல நான் உஸ்மானை பார்த்தேன் ரழியல்லாஹு அன்ஹு. உஸ்மானுடைய ஆடை தோல் புயத்திலிருந்து கணுக்கால் வரையில நீளமான ஆடையாக இருந்தது. அவருடைய வலது அல்லது இடது தோல் புயத்துல ஒரு சால்வியை போட்டிருந்தாரு. பின்னால இருந்த ஒரு சஹாபி சொல்வாரு, இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஆடையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட வாயாலே சொல்லிருக்கிறாங்க, எனக்கு ஆடைகள்ல ஆக விருப்பமான ஆடை ஜுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. வெண்ணிற ஆடை எனக்கு மிகவும் விருப்பமானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு இதெல்லாம் தூக்கி சாதாரணமாக போட்டுட்டு அதெல்லாம் அப்படி எல்லாம் தேவையில்ல, அதெல்லாம் கணக்கில்ல, அதெல்லாம் அப்படி உடுக்கணும்னு தேவையொண்டு கிடையாது, எங்களோட நாட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட சொசைட்டியில எப்படி இருக்கணுமோ அப்படியான ஆடைகளை நாங்கள் அணியணும் இப்படின்ட்டு பொய் வாதங்களை இன்றைக்கு படித்த மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களும் சொல்லி சுண்ணத்தை விட்டு தூரமாக்கி எந்த அளவுக்கு என்று சொல்லி சொன்னா, யூகேல லண்டன்ல ஒரு பாதிரி more than 30 years 30 வருடங்களுக்கு மேலால வாட் இஸ் த இஸ்லாம், இஸ்லாம் என்னான்னு சொல்லி ரிசர்ச் பண்ணினார். ரிசர்ச் பண்ணி அவர் பல வருடத்துடைய ரிசர்ச்சுடைய முடிவில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், 30 வருடங்களுக்கு மேலால் நான் இஸ்லாத்தை ரிசர்ச் பண்ணுறேன், பட் ஸ்டில் ஐ டிடன்ட் கெட் எனி முஸ்லீம். இதுவரையில் நான் ஒரு முஸ்லீமையுமே நான் பார்க்கல. என் ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்டைல் வாழ்க்கையில் இஸ்லாம் உள்ள முஸ்லீம்கள் யாரையுமே நான் பார்க்கல. எனக்கு ஒரு ரிசர்ச்சுக்காக வேண்டி பாகிஸ்தானுக்கு வர வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுச்சு. நான் பாகிஸ்தானுக்கு போனேன். பாகிஸ்தானுக்கு போனா அங்க ரைவின் கராச்சியில ரைவினுக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அங்க பார்த்தா நான் ரிசர்ச் பண்ணின இஸ்லாம் அத வாழக்கூடிய சில மக்களை நான் பார்த்தேன். ரைவின் மர்க்கஸ பத்தி அவர் சொல்றாரு, ஆச்சரியமாக இருந்துச்சு. போயிட்டு பார்த்தேன், பேசினேன். ஏண்ட் ஆஃப்டர் 30 இயர்ஸ் 30 வருடங்களுக்கு பின்னால நான் முஸ்லீம்களை பார்த்தேன். அதுக்கு பின்னால நான் இஸ்லாத்துக்குள்ளால வந்தேன். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால மௌலானா தாரிக் ஜமீல் சாப் என்ன ரூஹானி உஸ்தாத் ஹஜ்ரத் அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றத நான் கேட்டேன். அந்த இஸ்லாத்துக்கு வந்த பாதரி மௌலானாட்ட சொல்லிக்கிறாங்க, நான் ஒரு பியோ கிறிஸ்டியன், எங்களுக்கு முஸ்லீம்களை பார்த்தா அந்த நேரத்தில் எந்த பயமும் இல்லை, எந்த கோபமும் இல்லை. ஏண்டா நாங்கள் இஸ்லாத்தை பற்றி படிச்சிருக்கிறோம், அந்த முஸ்லீம்கள் இவங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் அது எங்களுக்கு கணக்கே கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு பிறகுதான் இந்த ரியல் முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்றத நாங்கள் விளங்கி கொண்டோம். மௌலானாட்ட சொல்கிறாங்க, மௌலானா நீங்கள் இந்த உடுத்திருக்கிற உடுப்பு இருக்குது, இதை உலகத்தில் எங்கே போனாலும் கலட்டிடாதீங்க. ஏனென்றால் எங்களுக்கு உங்களை போல உடுப்பு உடுத்தவங்களை பார்க்கறதுல தான் பயம் பிடிக்கிறேன். இதை உடுப்பை பார்த்தா தான் பயம் பிடிக்கிற அந்த நேரத்தில் இப்போ நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் உண்மையான நிலைமை இதுதான். இதை உட்டு தூரமாக்குறதுக்கு தான் என்னோடய ஆட்கள் எல்லாம் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனியமான அன்பார்ந்த சகோதரரே, நான் ஒரு தர்க்கத்துக்கு பேசுகிறேன், ஒரு வாதத்துக்கு பேசுகிறதாக இருந்தால் எங்களோட உடுப்பு என்ன? எங்களோட நாட்டுடைய உடுப்பு நேஷனல் கிட். எங்களோட நாட்டுடைய உடுப்பு நேஷனல் கிட், ஷர்ட், டிஷர்ட், டவுசர், தாய், இது எங்கிருந்து வந்தது? எங்களை நாட்டுடைய உடுப்பா? இது நாட்டுடைய உடுப்பு எடுக்கணும் அப்படின்ற ஒரு வாதத்தை வச்சோம். உண்டா இன்னைக்கு படித்த மட்டத்தில் அறிவில்லாம ஒரு கூட்டம் பேசுறத போல அந்த வாதத்திலே நாங்கள் பேசுவோமே. நாட்டுடைய உடுப்பு என்ன? நேஷனல் கிட். நேஷனல் கிட்டு தான் நாட்டுடைய உடுப்பு, அதான் உடுக்கணும். இன்றைக்கு பெண்களுக்கு என்ன நாட்டுடைய உடுப்பு? ட்ரெடிஷனல் ட்ரெஸ் கோட் என்ன? இன்னைக்கு உடுக்கலுமா அந்த உடுப்பு? நாட்டில் உடுக்கிற உடுப்பு எங்கிருந்து வந்த உடுப்பு? அந்த காலத்தில் பௌத்தர்கள் உடுத்த உடுப்பு, ஆரம்பத்தில் மோர் தென் 1000 இயர்ஸ் ஃபார் த முஸ்லீம் ஹிஸ்டரி இன் ஸ்ரீலங்கா எங்களுக்கு இருக்குது. அந்த நேரத்தில் அந்த மக்கள் உடுத்த உடுப்பு அப்படின்னு வச்சுவங்களே, நாங்கள் இன்றைக்கு கொடுக்குற உடுப்பா அறக்குறையாக இன்றைக்கு டிஷர்ட்டும் அறக்குறையான ஷர்ட்டும். அல்லாஹ் மன்னிக்கோணும், நான்டா சொல்கிறேன், எத்தனை பேர் இந்த தொழுகைகள் கூடுதோ தெரியும், மன்னிச்சோம். ஏண்டா தொழுகையில வந்து நிக்கிறாங்க, சுஜூதுல நின்றா இந்த இடுப்பு எல்லாம் விளங்குது, இடுப்பு எல்லாம் வாலிபர்கள் தொழுகிறாங்க. எத்தனையோ பள்ளிகள்ல அந்த போட்டோவை போட்டு இடுப்பை போட்டு நீங்க உங்களோட இடுப்பை மறைச்சிக்கோங்க, இப்படி தொழாதீங்கன்னு போடப்பட்டீங்க. இன்றைக்கு டவுசர் எல்லாம் பணிச்சு சில நேரங்கள்ல பார்த்தா பயமாயிக்குது, அதுதான் கலண்டு புழுமோ தெரியல. எங்களோட ஆட்கள் உடுத்திக்கிற உடுப்பு உள்ளாட இன்றைக்கு விளங்குற அளவு கொடுத்திருக்கிறாங்க வாலிபர்கள். அவங்க நினைச்சிருக்கிறாங்க ஃபேஷன், ஸ்டைல். நாங்கள் நினைக்கிறோம் பாவம் பைத்தியமோ தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லி, அவங்க நினைக்கிறாங்க ஸ்டைல் அப்படின்னு சொல்லி, மன்னிச்சுவோங்க. காரணம் என்னண்டா, எங்களுக்கு சுண்ணத்துடைய வாழ்க்கையை விட்டு வெளியில கொண்டு வந்து எதையே முடுக்கலாம். பாருங்க இன்றைக்கு கையோசிதிராண்டா எல்லாம் விளங்குது கீழால, கையோசிதிராண்டா. பைலட்டுக்கு போனா பாருங்க படுற கஷ்டத்தை, கலட்டி கொண்டு கல்சனை டெனிமை போட்டுக்கொண்டு கலட்டி கொலையலா உயர்த்தி கொலையலா. இன்னைக்கு எத்தனையோ விதமான யூரின் இன்ஃபெக்ஷன் நோய். எங்களோட வாலிபர்களுக்கு டாய்லெட்ல என்ன காரணம்னா யூரின் பண்ணலாது. ஒரு மனிதன் யூரினுக்கு போனா அவன் பூர்த்தியா ரிலாக்ஸா உட்காரணும், அவனுடைய நரம்புகள் அப்பதான் வெளியில அவனுடைய அந்த கழிவுகளை வெளியாகும். அதனால கொமட பாவிக்க வானம்ன்றது. நீங்க கொமட்ல உட்கார்ந்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட கழிவுகள் வெளியில வராது. நீங்க கீழே உட்கார்ந்து இடது பக்கத்துக்கு வளைகிறது சுண்ணத்து. இடது பக்கத்துக்கு வளைஞ்சு நீங்க டாய்லெட்டுக்கு போகும் பொழுது அங்க லேசா யூரின் பாஸ் ஆகுது. இன்னைக்கு சயின்டிபிக் ப்ரூஃப் என்ன பாருங்க, சயின்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது? உங்களோட கிட்னிக்கு தானே கிட்னி, இந்த பின்னால இந்த கிட்னியை நீங்க பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்குது. சும்மா நார்மலா நீங்க ஒரு பொடியிட ஒரு ஒரு பிக்சர் எடுத்து பாருங்க, கிட்னியை பார்த்தாங்கன்னா இப்படிதான் இருக்குது. இடது பக்க கிட்னி மேலையும் வலது பக்க கிட்னி கீழையும் இருக்குது. அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான், இப்படித்தான் கிட்னி இருக்கும். இப்ப ஒரு மனிதன் யூரின் பாஸ் பண்றதுக்கு தன்னுடைய கிட்னியில இருந்து அந்த கழிவுகளை வெளியே ஆக்கணும். நாங்க மூச்சு எடுக்கிறோம், பிரீத் பண்ணும் பொழுது ஒரு மூச்சு எடுக்கக்கூடிய நேரத்துல அது உள்ளுக்கு போயிட்டு ஹார்ட்டுக்குள்ளால போயிட்டு ஒரு சீய வெளியாக்குது, ஒரு கமாண்ட். அது வந்து ஸ்பிரிங்ல வந்து பிளட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. பிளட்டை ப்ரொடியூஸ் பண்ணி எங்களுடைய இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனர் எல்லாம் சீராக்கி கொண்டு போயிட்டு கிட்னிக்கு போகுது. அங்கிருந்து எசன்ஸை வெளியாக்குது. அந்த எசன்ஸுடைய பவர் தான் நாங்கள் நடக்கிறது, நாங்கள் பேசுறது. அதனால தான் சொல்லுவாங்க கிட்னி சூப்பர் ஆகிக்குது இவர்கிட்ட. ஒருத்தர் வரத்திலே தெரியும் கிட்னி சூப்பர் ஆகிக்குது அப்படின்டுவாங்க. ஏன்? அங்க கிட்னி நல்லா இருந்தா தான் வேலை செய்யும் உடம்பு. கிட்னி பலவீனமா பலவீனமா நடக்கலா, கால் வருத்தம் வரும், கால் வீக்கம் உண்டாகும், அதெல்லாம் கிட்னியுடைய பலவீனங்கள். கிட்னி பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் உடம்புல எல்லா விதமான ஃபங்க்ஷன்லயும் கொலப்ஸ் உண்டாகும். கிட்னி பாதிக்கப்படுறதுக்கு ஆக பிரதானமான ஒரு காரணத்தை சொல்லவா, கோபம் வரது. யாருக்கு கோபம் அதிகமா வருமோ அல்லாட ஏற்பாடு அவருடைய கிட்னி ஆகக்கூடிய சீக்கிரம் பழுதாகி போயிட்டது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிய பார்த்து சொல்றாங்க, லா தக்லப், கோபப்படாதீங்க. சுப்ஹானல்லாஹ், கோபப்படாதீங்கன்றாங்க. இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது, கோபப்பட்டா கிட்னி பழுதா போயிட்டுருமா. ஏன்னா கோபப்படும் பொழுது பிரீத்திங் சிஸ்டம் கொலப்ஸ் ஆகும், மூச்செடுக்கிற சிஸ்டம் கொலப்ஸ் ஆகும். மூச்செடுக்கிற சிஸ்டம் கொலப்ஸ் ஆகத்திலே எங்களுக்கு ஸ்பிண்ட் அந்த ஸ்பிளின்னுடைய அந்த பிளட் ப்ரொடியூஸ் பண்றதுடைய சிஸ்டத்துல அந்த கொலப்ஸ் ஆகிடும். அதுக்கு பின்னால பாடி பார்ட்ஸ் எல்லாம் கொலப்ஸ் ஆகி அந்த கிட்னி வெளியாகக்கூடிய கழிவுகள் சீராக வெளியாக மாட்டது. என்றால் பிரீதிங் சிஸ்டம் பில இங்க பாருங்க, அல்லாஹ் எப்படியான ஒரு நிலைமையை வச்சிருக்கிறோம். இப்ப நாங்க டாய்லெட்டுக்கு போயிட்டு உட்காரக்கூடிய நேரத்துல சயின்ஸ் சொல்லுது, ஒரு மனிதன் இடது பக்கத்துக்கு இப்படி வளைஞ்சானுண்டா, அவனுடைய மேல இருக்கிற இடது பக்கத்து கிட்னி இப்படி கீழே வருது. அப்ப இந்த வலது பக்க கிட்னியும் இடது பக்க கிட்னியும் ஒரே நேராக வாரதுனால சிம்பிளா யூரின் வெளியாகிடும். 1400 வருடங்களுக்கு முன்னால எந்த விதமான சயின்ஸ் கிடையாது, எந்த விதமான மெடிக்கல் ஃபேக்கல்டி கிடையாது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்க, டாய்லெட்டுக்கு போனா நீங்க கொஞ்சம் இடது பக்கத்துக்கு வளைஞ்சி உங்களோட யூரினை நீங்க பாஸ் பண்ணுங்க. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, வாழ்க்கையில சுன்னத்துடைய அந்த நிலைமை உடலுடைய ஆரோக்கியத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஆனா இன்றைக்கு பாருங்க, 16 வயசு 17 வயசு 18 வயசு வாலிபரல் யூரின் இன்ஃபெக்ஷன், டாய்லெட்டுக்கு போனா ஒழுங்கா யூரின் போகுது இல்ல, டாய்லெட்டு கழிவறையில போனா போகுது இல்ல, உடம்பு பெருத்து கொளுத்து உட்காரேலா, உட்கார்ந்தா எலும்பேலா, போட்டிருக்கிற உடுப்புகள் போட்டிருக்கிற டவுசர்கள் டெனிமல் இறுக்கி கொண்டு வேறொன்றுமே இல்ல. சாதாரண ஆடை, முழு உடம்புல இருக்கிற சூட்டை வெளியாக்குற ஆடை, விசாலமான ஆடை, என்னோட அவயவங்கள் வெளியில விறங்கப்படாது. பின்னால ஒருத்தர் உட்கார்ந்தா உங்களோட பிகரை பார்த்து சைஸ முடிவு செய்யப்படாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, என்னோட டவுசர்கள்ட நிலைமை எப்படி இருக்குது. சிலவங்க டவுசர் கிழிஞ்சிட்டு போகுமோ தெரியல, அப்படி போட்டிக்கிறாங்க இறுக்கமாக, பயமாக இருக்குது, என்னடா இப்படியான நிலைமை அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் சிம்பிளா போய் நான் சொல்றேன், இன்னைக்கு டிரெஸ் வந்து இதெல்லாம் சுண்ணத்தில்லைன்னு சொல்லி சொன்னதனால எங்க வரையில போயிட்டு சேர்ந்து இருக்குது, சாதாரணமா கழுத்தனை கிழிச்சு கொண்டு எவனுக்கோ தவறி கிளிப்பட்டு இருக்குது, இவர் ஃபேஷன்னு சொல்லி கிழிச்சு கொண்டு கழுத்தனை ஊத்த பிடிச்ச மாதிரி ஃபேட் ஆன மாதிரி கழுத்தனை போட்டுக்கொண்டு டாய்லெட்டுக்கு போனா தொழுவிக்கிறாங்க, இவர் சுத்தி வீகிறாரு. என்ன துறை இல்ல, எல்லாரும் போறோன்னே கழுத்தனை கலட்டிதான் டாய்லெட்டுக்கு போகணும். இது வெக்கம் அவனுக்கு. சிலவங்களுக்கு பழகி ஆட்கள் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன போகணும்னே பணிச்சு மத்தவன் பார்த்து நிக்கிறானே, என்னுடைய அவுரத்தை பார்க்க கூடாது ஹராமே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பழகிட்டார் அவரு. ஏண்டால் இதெல்லாம் சிம்பிள், இதெல்லாம் என்ன. இனியமான சோதரர்களே, இன்னொரு விஷயத்தை கேட்டுக்கோங்க, ஒழுங்கான முறையில சிறுநீரை கழுவி நாங்க சுத்தம் செய்யாதனால வந்து ஒதுவெடுக்கிறோம், ஒரு சொட்டு போன மாதிரி இருக்குது. தொழுகையில வந்து தக்பீர் கட்டுறோம், ஒரு சொட்டு போன மாதிரி இருக்குது. சுஜூதுக்கு போயிட்டோடனே இப்ப ஃபத்வா கேட்கிறாங்க, ஹஜ்ரத் டாய்லெட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து தொலத்திலே சுஜூதுல வச்சு ஒரு சொட்டு போன மாதிரி இருந்துச்சு, தொழுக கூடுமா ஹஜ்ரத் அப்படின்றாரு. எவ்வளவு காலமா, 10 வருஷமா அப்படித்தான் ஹஜ்ரத், தொழுக கூடுமா. 99% எங்கட சகோதரர்களோட தொழுக கூடாது. ஏண்டா கட்டிக்கல் பிடிக்கிறது இல்ல, சாதாரணமா நினைச்சிட்டாங்க. என்னோட வெளியாகக்கூடிய சொட்டுகள் ஒரு 16-17 வயதுக்கு பின்னால ஒரு மனிதன் அந்த உடல் இருக்கக்கூடிய நிலைமை அவன் கணக்கோணும், கொஞ்சம் எலும்பி அங்கிட்டு போகணும், கட்டிக்கல்ல பிடிக்கணும், அப்பதான் அந்த சொட்டு வெளியாகும். இல்லண்டா, நான் ரொம்ப உங்கள்கிட்ட தெளிவாகவே சொல்றேன், சிலவங்க தொழுகைக்கு வந்து கொண்டு கீழே கையை வச்சு பார்த்து எடுத்து முகந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, நாத்தம் அடிக்குதா அப்படின்னு சொல்லி. மன்னிச்சுவோங்க, நான் ஒரு யதார்த்தத்தை சொல்றேன், உண்மையான ஒரு செய்தியை சொல்றேன். இன்னைக்கு கணக்கு இல்லாம பேசிடுச்சு தொழுகை, எத்தனை பேர்ட்ட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுது. பெரியவங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா சாரத்தை எடுத்து பார்த்தா சாரத்துல அந்த யூரினுடைய வாசம் அடிக்குது. நாத்தம் அடிக்குது, உள்ளாடையில் அந்த நாத்தம் அடிக்குது. அதோட தான் தொழுது பேசிக்கிறாரு. தொழுக கூடுமா? எங்கிருந்து எவ்வளவு பெரிய பாதிப்பு எங்கட அன்றாட வாழ்க்கையில் உருவாக்கி கொண்டிருக்குது. நான் இங்க வெளிநாட்டில் ஒரு இடத்துல இந்த துப்புரவை பத்தி ஒரு ப்ரோக்ராம் செஞ்சேன். அப்ப ஒரு வாலிபர் என்ன வந்து சொன்னாரு, எங்களோட நாட்டை சேர்ந்த ஒரு வாலிபர், ஹசரத் எனக்கு 26 வயது, நான் எனக்கு 13-14 வயதுல இருந்து இன்றைக்கு வரையில எனக்கு இதை பத்தி தெரியாது, இன்றைக்கு தான் ஹசரத் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஏண்ட இவ்வளோ காலம் தொழுகேடு நிலைமை என்ன ஹசரத் அப்படின்னு கேட்கிறார். 26 வயது, கிட்டத்தட்ட 13-14 வருடங்கள் தொழுது இருக்கிறார். இப்ப தொழுகேடு நிலைமை என்ன? நஜீஸோட டொய்லெட்டுக்கு போற, தண்ணியை ஊத்துறது, எல்பி வாரது, யூரின் போனா இல்லை அதை பத்தி ஒரு கணக்கு இல்லை. கண்ணியமான அன்பா அந்த சகோதரர், இதனால தான் எங்கட இபாதத்துடைய ஆசைகள் உள்ளத்திலிருந்து இல்லாம போயிட்டு, இபாதத்துக்களோடு இருக்கிற தொடர்பு இல்லாம போயிட்டு, தொழுகையோட இன்பம் இல்லாம போயிட்டு, ஏன்னா தொழுகையால எங்களுக்கு பிரயோஜனத்தை நாங்க எடுக்கிறதுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இன்றைக்கு ஏன் எங்களோட தொழுகைகள் வீணானதுக்கு காரணம்? அந்த போன ரமலான்ல கூட பொதுவாக முழு நாட்டுக்கும் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான். பல இடங்களுக்கு நான் போனேன். இரவு தராவியுடைய நேரங்கள்ல பள்ளிக்கு வெளியில பெரிய ஒரு வாலிபருடைய கூட்டம், ஒரு கணக்கும் இல்லை, தொழுகையை பத்தி ஒரு யோசனையும் இல்லை. சாதாரணமான முறையில ஒரு கூட்டம் எட்டரை காத்துன்னு சொல்லி, எட்டரை காத்தும் இல்லை ஒன்றும் இல்லை, பள்ளிக்கு வெளியில எட்டரை காத் ரெண்டரை காத் சொல்லி எங்களை ஏமாத்தி வச்சிருக்கிற முழுக்க தொழுகே வானம். உனக்கு தொழுகே வானம், சுண்ணத்து அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. தொழுகையும் இல்ல, முன்பின் சுன்னத்தும் இல்ல, எங்களுக்கு இமாம் ஜமாத்தும் இல்ல. இங்க பாருங்க, நான் கவலையோட சொல்றேன், ரொம்ப கவலையோட சொல்றேன். அதிகமான வாலிபருடைய நிலைமை. நான் நோம்புல ஒரு யூனிவர்சிட்டி ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன். யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம்ல இஃப்தாருடைய நிகழ்ச்சி, எல்லாரும் வந்திருந்தாங்க, ப்ரொஃபஸர் மார் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப நிகழ்ச்சி முடிஞ்சு மகரிபுடைய தொழுக, அப்ப நான் போயிருந்தேன். எனக்கு மகரிபே மிஷாவையும் சேர்த்து தொழையிலும் எனக்கு வாகனம் ரெடியாக இருந்ததுனால நான் அப்போ சேர்த்து தொழுதுட்டு வருவோம் அப்படின்ட்டு அங்கிருந்து உடனே வெளியாகணும், ஏன்னா க்ரௌட் வேற அப்படின்னு சொல்லி வெளியாகத்திலே அங்குள்ள வாலிபர்கள், யூனிவர்சிட்டி வாலிபர்கள் என்ன சொன்னாங்க, ஹசரத் இந்த இடத்துல மகரிப் இமாம் ஜமாத்தியம் தொழுவோமே ஹசரத் அப்படிங்கிறார். நான் சொன்னேன், பிரச்சனை இல்லை, உடனே ஏற்பாடு இருந்தால் தொழுவோமே. இல்லை ஹசரத், இங்கே இமாம் ஜமாத் இப்போ நடக்கலன்ற முக்கா வாசி பேருக்கு மகரிப் இல்லா போகணுங்கிறது அப்படின்னா, முக்கா வாசி பேர் மகரிப் தொழ மாட்டாங்க. வாலிபர்கள், முஸ்லீம் வாலிபர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. காரணம் என்ன? உள்ளத்திலிருந்து அல்லாட பயம் போயிட்டுருச்சு, தொழுகையை பற்றிய ஒரு யோசனையும் இல்லாமல் போயிட்டுருச்சு. எந்த அளவுக்குண்டா ஜும்மாவுடைய தொழுகையை சாதாரணமான முறையில் விட்ட நிலைமைக்கு ஆகிட்டாங்க. என்னை தம்பி ஒத்தையார் இன்ஜினியர், அவர் சொல்கிறார் என்னட்ட, அவர் சந்தர்ப்பத்தில், ஆனால் எங்களோட கம்பெனியில் வேலை செய்கிற சில வாலிபர்கள் ஜும்மா தொழ போகிறோம் இல்லை, ஏனென்றால் தொழுகை எல்லாம் பெருசாக போட்டு தொழுது கொண்டிருக்க வேண்டிய தேவை கிடையாது, சாதாரணமாக சொல்லிடுறாங்க. இன்றைக்கு எங்களோட வாலிபர்கள் எத்தனை பேர் தொழுகைகள் வீணாகி கொண்டு போய் கொண்டிருக்குது, கணக்கில்லாமல் போயிட்டுருச்சு. எல்லா பாதுகாக்கணும், நல்லா யாது வச்சுக்கோங்க. எப்போ வாழ்க்கையிலிருந்து தொழுகை இல்லா போகுமோ அல்லாஹ் முகத்திலிருந்து பிரகாசத்தை இல்லாமலாக்குவான், வீட்டில் வறுமையை உண்டாக்குவான், வாழ்க்கையில் வறுமை உண்டாகும். எந்த அளவுக்கு ஹதீஸில் வருதுண்டா, தொழுகை இல்லாத ஒரு மனிதனோட நீங்கள் வியாபாரம் செய்ய வானம், தொழுகை இல்லாத ஒருவரோட உட்கார்ந்து கூட சாப்பிட வானம், தொழுகை இல்லாத ஒருத்தரோட உட்கார்ந்து சாப்பிட வானம். ஏன் தெரியுமா? தொழுகன்றது அல்லாவை வணங்கக்கூடிய பெரிய ஒரு இபாதத், அதிலேயே இவனுக்கு கணக்கில்லைண்டா இவன் வியாபாரத்தில் ஹராம் ஹலால பேண்டவனா இருக்க மாட்டான், இவனுடைய சாப்பாட்டில் ஹராம் ஹலால பேண்டவனா இருக்க மாட்டான். அதனால் இவனோட உட்கார்ந்து சாப்பிடுவோம் வானம், வியாபாரம் செய்வோம் வானம். எவ்வளோ பெரிய எச்சரிக்கைன்னு சொல்லி பாருங்க. அதுக்கு பின்னால இனியமான அன்பாந்த சோதரிலே ஹதீஸ்ல வருது, தொழுகை இல்லாதவனுக்கு உதாரணம் எப்படி தெரியுமா? உடம்பு இருக்குது, கழுத்து கிடையாது, தலை கிடையாது. இப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? முண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தொழுகை இல்லாதவங்களுடைய நிலைமை தலை இல்லாத உடம்ப போல. ஹதீஸ்ல இவ்வளவு எச்சரிக்கை வருது. தொழுகை இல்லாதவனுக்கும் தொழக்கூடியவனுக்கும் மத்தியில வித்தியாசம் என்னான்டா? முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவன் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. தொழக்கூடியவனுக்கும் தொழாதவனுக்கும் மத்தியில் வித்தியாசம், முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவனுக்கும் மத்தியில் இருக்கிற உதாரணம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதையை ஒன்று சொல்லுவாங்க. என்னண்டா, ஒரு மாடு, ஒரு எரும மாட்டோட ஒரு மனிதர் பேசி கொண்டிருந்தார். பேசி கொண்டிருக்கிறதுலே அப்போ அந்த எரும மாடு மனிதனும் பேசி கொண்டிருக்கிறேன். பள்ளியில் பாங்க சத்தம் கேட்குது. அந்த எரும மாடு கேட்குதா அவர்த்த, அது என்ன சத்தம்? அது எங்கட பள்ளியில் பாங்கு சொல்கிறாங்க. அப்போ எரும மாடு கேட்க, எதுக்கு சொல்கிறாங்க? பள்ளிக்கு துளை போகிறதுக்கு சொல்கிறாங்க. அப்போ இவர் பேசி கொண்டிருக்கிறார், பாங்கு முடிஞ்சிருச்சு. எரும மாடு கேட்டுச்சாம், பள்ளியில் பாங்க சொல்லிச்சே, நீ போகலையா சொல்லுறதுக்கு அப்படின்னு. இவன் சொன்னாராம், இல்லை அப்படின்னு. அந்த எரும மாடு சொல்லிச்சா, அப்போ நீயும் என்ன போல தான் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. இன்றைக்கு எங்களை விளங்கி கொள்றதுக்காக வேண்டிய விஷயத்தை சொல்லி காட்டுவாங்க. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அந்நிய முஸ்லீம் அல்லாத மக்கள் இன்றைய கேட்குறாங்க, சிக்குராதத்தை வித்தரக்னு பள்ளியட்டே அண்டோனே, அனித்தவசல பள்ளி அண்டோன் நேனே, சிக்குராதத்தை வித்தர பள்ளி அண்ட மிக்சரில் கூட பள்ளியக்ம கடது கிரவுண்டுக்க கத்தனங் ஹரினே. அவர்கிட்ட சிக்குராதத்தை வித்தரக்னவை பள்ளி அப்படி தியன்னே ஹெமதாம பஸ்வேல கபி வந்திருந்தோனே தவசர பஸ்வேல ஹேமத அப்பத்துக்கு இன்னும் முஸ்லீம் கட்டியம் நேனே ஏ கட்டிய டேவ தண்ணித் நேனே மே சிகுராதட வித்தரக்னு துவான்னே எப்படின்னு பாருங்க. அந்நிய மக்கள் இந்த நினைச்சிக்கிறாங்க. இன்னைக்கு எங்கட வீடுகளில் முசீபத்து காரணம் இதுதான். முன்பின் சுண்ணத்தில்லை, வந்தாச்சு பெல்ட்டி அடிச்சாச்சு எல்மி போயிட்டாச்சு. நாங்கள் நினைச்சிட்டோம் அல்லாஹ் ஸ்ட்ரைட்டாக கபூல் பாக்கிட்டான், எங்களோட தொழிலையெல்லாம் கபூல். உள்ளத்தில் ஈமான் குறைபாடு, அல்லாட இருக்கிற நெருக்கத்துட குறைபாடு. பள்ளிக்கு அதான் சொல்றதுக்கு முன்னால வரோடும், எல்லா சுண்ணத்தையும் சொல்லோடும், அழகான முறையில இமாம் ஜமாத்த எதிர்பார்த்து நிக்கோடும். இன்னைக்கு வந்தா தொழுகைக்கு எங்கேயோ தக்பீரை கட்டி கொண்டு ஏனோ தானோ தொழுகிறார். உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. படைச்ச ரப்புடைய சிந்தனை இருக்குதா இல்லையா ஒன்றும் இல்லை. எத்தனை ரகா தொழுதுன்னு தெரியாது. நான் ஒரு நிகழ்ச்சியில வச்சு சொல்லி காட்டினேன், இன்னைக்கு ஜும்மாட தொழுகை எப்படி தொழுகிறாங்கண்டா, பள்ளிக்கு வந்து கடைசி நேரத்தில் இமாம் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டி ருக்குக்கு போகிறதுல வந்து சேர்றாங்க. சலாம் ரெண்டாவது சலாம் கொடுத்தோன்னு எழுப்பி ஓடுறாங்க. ஒரு வாலிபர் சொன்னார், என்னட்ட ஹசரத் ரெண்டாவது சலாம் மேலே எழுப்பி தான் கொடுக்குறான், ஏன்னா கீழே ஒழுங்கி கொடுத்தா அதுவும் லேட். ஒன்னாவது சலாம் கொடுத்துட்டு மேலே எழுப்பத்தான் ரெண்டாவது சலாம், அது போற வெளியில பாயுதான். சும்மா கடமைக்கு மாறி பேசிருச்சு. என்னோட ஊர் அல்ல வீடு அல்ல பிரச்சனை காரணம் இது. நான் ஒரு பிரயாணத்தில் வச்சு ஒரு வாலிபரோட போய் கொண்டிருக்கிறேன், அப்ப ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி. அப்ப அந்த வாலிபர் ஓடிட்டு போறாரு, திரும்பி என்னை பார்த்து கேட்டாரு, ஹசரத் நீங்க ஜின் வைத்தியரா அப்படின்னு. ஏ அப்பா என்னை பார்த்தா ஜின் வைத்தியர மாதிரி ஆயிக்குது. இல்ல ஹசரத் ஒரு பிரச்சனை உண்டு, அதை கொஞ்சம் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு. பிரச்சனைய சொல்லு அப்பா, நான் ஜிங்கின் வைத்தியம் கிடையாது. இந்த ஆட்களுக்கு நிறைய பிரச்சனை, நிறைய பிரச்சனை. இன்னைக்கு பாருங்க, ஒரு யார் சரி ஜமாத்தொண்டு வந்து அதில் கொஞ்சம் பக்குவமாக ஒருத்தர் தலைப்பாக்கலப்பா கட்டி முன்னுக்கு தொழுது கொண்டு இருக்கிறார் அப்படின்டா, பின்னால் வந்து கேட்பாங்க, யார் அது யார் அது? சும்மா அது ஒரு பெரிய ஜின் வைத்தியர் அப்பா அப்படின்னா, அப்படியா? பட் ஃபோன் நம்பருக்கும் எடுக்கலுமோ தெரியல இல்லையா, பேசி வரணும். என்ன வீட்டுக்குள்ள பிரச்சனை? வைஃப் வாழ பிரச்சனை, பிள்ளையால பிரச்சனை, கல்யாணம் பேசி கல்யாணம் நடக்குது இல்லை, என்னோட மகளுக்கும் மருமானுக்கும் ஒரே பிரச்சனை, வீட்டுக்குள்ள ஒரே வறுமை, ஒரே கஷ்டம், நிம்மதி இல்லை, இந்த வீட்டை கொடுத்துட்டு போனா நல்லம் போல இருக்குது, நிறைய பிரச்சனை. ஆனால் அடிப்படை எங்களுக்கு தெரியாது. வாலிபர்கள் இன்னைக்கு தலையை பிச்சு கொண்டு நிம்மதி இல்லாத நிலைமையில, சந்தோஷம் இல்லாத நிலைமையில, வறுமையான நிலைமையில, ஒழுங்கான முறையில் தொழில் இல்லை, இன்னைக்கு ஏச்சி பட்டு கொண்டு வீட்டுக்குள்ளால ஏச்சி, ரோட்டுக்கு வந்தாலும் ஏச்சி, என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. வாலிபருடைய நிலைமை அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியும். மறுபடியும் ரோட்ல வந்து கொண்டிருக்கிறேன், ரோட்ல ரெண்டு வாலிபர்கள் ஹத்தரமங் ஹந்திய நாலு அங்கலம் இங்கலம் இங்கலம் ஹத்தரமங் ஹந்தியில நடுவுல நின்று கொண்டு போனை வச்சுக்கொண்டு இப்படி பார்த்து கொண்டிருக்கிறான் நடுவுல. அப்ப நான் அப்படி வாறேன், ராஜா எங்க இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்பதான் நடுவுலடா அப்படின்னு சொல்லி வருவார. எங்க இருக்கிறாங்கன்னு தெரியா, ஒரு நாலு பேர் உட்கார்ந்துட்டு இருந்தா நாலு பேரும் அப்படி கீழே பார்த்து கொண்டிருக்கிறான். பஸ் கண்டக்டர் அவன் ஏசுறான், என்ன தெரியுமா, இவர் இறங்க வேண்டிய இடம் எங்கேயோ எல்லாம் பாஸ் ஆகி போயிட்டேன்னா காதல போன் அடிச்சு கொண்டு உட்கார்ந்து ஸ்டைலா பாட்டை கேட்டு கொண்டு இருக்கிறாரு. பார்த்து இறங்க வேண்டியவனை தாண்டி போயிட்டு அவன் ஏசுற முளையன தம்சர மெக் ஆகன அப்படின்னு சொல்லி அது அவர் இவர் கேசி கொண்டு அடி வாங்க பார்த்து கீழே இறங்கிட்டு போறாரு. எங்க இருக்கிறாங்கன்னு தெரியா. நான்டா சொல்றேன், மன்னிச்சுவோம் அன்பார்ந்த வாலிபர்களே, நாங்க இன்றைக்கு விளங்கோன்றதுக்கு நான் சொல்றேன், சைக்கோ பேஷண்ட்ஸ் போல நாங்க மாறும், நோயாளிகளை போல, நோயாளிகளை போல டிப்ரெஷன் நிறைய வாலிபர்களுக்கு. படிக்கணுமா, பாடமாக்கணுமா, என்னென்ன செய்யணும், எவ்வளவு முன்னேறணும், ஒரு யோசனையும் இல்லை. ஏனோ தானோ அப்படின்ற வாழ்க்கையில நல்ல ஒரு போன் எடுக்கணும், நல்ல பைக் கொண்டு எடுக்கணும், நல்ல பொடிய ஒரே கண்ணாட்டில் பைத்து பிடி பார்த்துக்கணும், என்ன கட்ஸ் எல்லாம் வந்திக்கிறதா, ஸ்ட்ரென்த்தா இருக்குதா, பொடி பார்த்துக்கொள்ளணும். வேறொரு யோசனையும் இல்லை. எப்ப தெரியுமா யோசனை வார, 22-23 வயதாகத்திலே சொந்த தொழில் கிடையாது, திறமை கிடையாது, அறிவு கிடையாது, லாங்குவேஜுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. இப்ப சமுதாயத்துல ஒரு செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சதுலே எங்கேயாவது வெளிநாட்டுக்கு பாய்வோமா, அல்லது ஆட்டா ஒன்றை வாங்கி ஆட்டாவை ஓட்டுவோமா, எங்கேயாவது போயிட்டு தொத்தி கொள்வோமா, கடை ஒன்றுக்கு போனா அங்க ஏச்சி அங்க நிம்மதியா இருக்கேலா, அங்கிருந்து ஏசி வெளியில, ஏன்னா தொழில் தெரியாது, ஒரு இடத்துல நிக்க இயலாது, வீட்டுக்கு வந்தா நிம்மதி இல்ல, கல்யாணம் பிடிக்க போனா கேக்குறாங்க மாப்பிள்ள என்ன தொழில் கெடுகிறாரு, தொழில் இல்ல, இப்ப பின்னுக்காகிறது, இப்ப அங்கே இங்கே சுத்த ஆரம்பிக்கிறாங்க, சத்தியாதரிக்க ஆரம்பிக்கிறாங்க, இப்ப கெட்ட நண்பர்கள், இப்ப ட்ரக்ஸுக்கு எடிட் ஆகி, பாவத்துக்கு எடிட் ஆகி, ஹராத்துக்கு எடிட் ஆகி, 30 வயசாவத்துல பெட்ல ஹாஹா வாழ்க்கை வீணா போயிட்டிருச்சு, நிம்மதி பறி போயிருச்சு, எனக்கு இப்ப திரும்பி வரணும் என்ன வாழ்க்கைய, என்னோடு இருந்த கூட்டாளிமார் எப்படி நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, நல்ல முறையில முன்னேறி இருக்கிறாங்க, ஏண்ட நிலைமை, ஏண்ட லங்ஸ் பாதிக்கப்பட்டு, கிட்னி பாதிக்கப்பட்டு, ஏண்ட பெடிகார்டியம் பாதிக்கப்பட்டு, ஏண்ட லிவர் பாதிக்கப்பட்டு, சின்ன வயசுல 25 வயதுல 28 வயதுல ரொம்ப பரிதாபமான நிலைமைக்கு காரணம் என்ன, தீன உட்டு வெளியில வந்ததுதான், அல்லாட பயத்தை விட்டு வெளியில வந்ததுதான், தொழுகையை விட்டு வெளியில வந்ததுதான். கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த வாலிபர் என்னட்ட கேட்கிறாரு, நீங்க எனக்கு ஒரு பிரச்சனை ஹசரத், என்ன, நான் என்ன பொருளை வாங்கிட்டு போனாலும் வீட்டை கொண்டு போயிட்டு வைப்பேன், அது காணா போகுது ஹசரத் அப்படின்னாரு. என்ன என்ன வாங்கிட்டு போன, என்ன காணா போகுது, பொருள் காணா போகுது. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க தொழுகிறீங்களா ராஜா அப்படின்னு, விட்டு விட்டு தொழுகிறேன் ஹசரத் அப்படின்னாரு. அதுபோல நான் கேட்டேன், உங்களோட வீட்டில் உள்ளவங்க தொழுகிறாங்களா, அவர் ஓட்டிட்டு போனார், அவர் நான் வைத்தியம் சொல்லுவேன்னு நினைச்சி அவர் என்னட்ட கேட்டாரு, நான் அவர்கிட்ட வீட்டில் உள்ளவங்க தொழுகிறாங்களான்னு கேட்டேன், திரும்பி பார்த்து தொழுகிறில்லே ஹசரத் அப்படிங்கிறார். நான் சொன்னேன், இன்னும் கொஞ்ச நாள் உங்களோட பெட் இல்லா போகும், அல்மார் இல்லா போகும், உங்களோட ஃபுட்வோ செட்டை தான் இல்லா போகும். இன்னைக்கு எங்களுக்கு தெரியாது வீட்டுக்குள்ளால வறுமை. அல்லாஹ் சொல்றான், எந்த வீடுகளில் குர்ஆன் ஓதப்பட மாட்டாதோ, சத்தமாக குர்ஆன் ஓதப்பட மாட்டோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வீட்டில் குர்ஆன் சத்தம் கேட்கப்படலையோ அந்த வீடு ஜின் ஷைத்தான் வசிக்கக்கூடிய இடமாக மாற்றப்படும். இந்த பாருங்க, ஃபோன் சத்தம் இருக்குது, பாட்டு சத்தம் இருக்குது, நாடக சத்தம் இருக்குது, டிவி வேலை செய்யுது, ஆனால் குர்ஆனுடைய சத்தம் கிடையாது, குர்ஆனுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு அவங்களோட முடியை பாருங்க, கவுசரை பாருங்க, ஸ்டைல பாருங்க, கையில கட்டிக்கிற வாட்ச பாருங்க, கையில இருக்கிற போனை பாருங்க, எப்படி ஸ்டைலா இருக்கிறாரு. கேளுங்களே, கொஞ்சம் குர்ஆன் ஓதி காட்டுங்களே, குர்ஆன் எங்களுக்கு ஓத தெரியாது. இன்னைக்கு எல்லாம் சிந்தனை முடிய பாருங்க, மனுஷன் வாலிபர்களே, உங்களோட முடிகள் நான் கவலையோட சொல்றேன், என் பல வருடத்துடைய ரிசர்ச்சில் இருக்குது, நான் அதை வச்சுதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இன்னைக்கு முடிய பார்த்தா குரங்க மாதிரி முடி, பண்டிட மேல் நிற்கிற முடிய மாதிரி முடியை வெட்டி கொண்டு, அவர் என்ன தெரியுமா நினைக்கிறாரு, ரவுனுக்கும் வெட்டிட்டு மேலே வச்சு கொண்டு இருந்தா சும்மா ஒரு ஜாதி ஸ்டைல் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவருக்கு தெரிய இது குரங்கு கட்டை வெட்டி வச்சுக்கிறான் எனக்கு அப்படின்னு சொல்லி. இன்னும் சிலவங்களை பாருங்க, முடி சும்மா ஈக்குது, அதை ஜெல்லை போட்டு இப்படி நிப்பாட்டுறான், நிப்பாட்டுறான், ஜெல்லை போட்டு போட்டு அதை அடிக்கடி கண்ணாடியை பார்த்து பார்த்து நிப்பாட்டுறான். அவர் நினைக்கிறார் ரொம்ப ஸ்டைலான, ரொம்ப அழகா ஈக்குறேன் அப்படின்னு. நான் சொல்றேன், பண்டிட முதுகுக்கு மேலிக்கிற முடிய போலாது அப்படின்னு சொல்லி அந்த கட்டை தான் வச்சுக்கிறான். இன்னைக்கு ஒவ்வொரு விதத்துல எங்களை போட்டு ஏமாத்தி நாசமாக்கி, விதவிதமான நிலைமைகள்ல ஜெல்ல தலைக்கு போடுறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது, பஜாரில் இருக்கிற எத்தனையோ வகையான ஜெல்லால் கேன்சர் உண்டாகும். கேன்சர் உங்களுக்கு விளங்காது, நீங்கள் சாதாரணமாக இன்றைக்கு அதை நினச்சி கொண்டு இருக்கிறீங்க. ரொம்ப பயங்கரமான நிலைமை இன்றைக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், பாபர் சாப்பிங்குது செலூனுக்கு வாலிபர்கள் வரத்திலே அந்த முடி வெற்றவருக்கு சரியான கோபம், வராம இருந்தா நல்லமே, ஏன் வந்த படுத்துற பாடு, இங்களை வெட்டுங்க அங்களை வெட்டுங்க, எல்லாம் வெட்டி முடிஞ்சு எலும்பத்துக்கு அந்த பின்னு கொஞ்சம் காட்டுங்களே, இவ அவரை பின்னுக்கிறதுக்கா இன்னும் கொஞ்சம் மிங்கி நீக்குது. அப்படியா போன் பண்ணி கேட்டா இல்ல தோற இன்னைக்கு மூடின்றாரு, நீங்க வராம இருந்தா நல்ல. ஒரு மணிக்கால ரெண்டு மணிக்கால முடி வெட்டுறதுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் கவலையோட சொல்றேன், பர்சனலி டெவலப்மெண்ட், தனியாக எங்கட திறமைகள் என்ன கேட்டு பாருங்க, கூப்பிட்டு உள்ள தண்ணிக்குள்ள எவ்வளவு ஈக்கிறாங்க அவங்க. இன்றைக்கு ஒரு படிப்பறிவு இல்லை, இன்றைக்கு டேலண்ட் இல்லை, லாங்குவேஜுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, இன்றைக்கு திறமை கிடையாது, ஒன்றும் கிடையாது, முடிய பார்த்த ஸ்டைலாக வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கவலைக்குரிய நிலைமை. இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் இப்படியான மோசமான செயலில் தந்து 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 எங்களை ஏமாத்தி ரோட்டில் குப்பையில் எங்களை வச்சுக்கிறான், குப்பையில். எத்தனையோ வாலிபர்கள் காணுக்குள்ளால என்ன காரணம், மார்க்கத்துட்டு வெளியில, தீனவுட்டு வெளியில, தொழுகை இல்லா போயிட்டுருச்சு, அல்லாட தொடர்பு இல்லா போயிட்டுருச்சு, பள்ளியுடைய மஹப்பத் இல்லா போயிட்டுருச்சு. அதனால ஏற்பட்ட விளைவு, இனிமான அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த வாலிபர்களே, அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு பாக்கியம், அல்லாஹ் தந்திருக்கிற ஆகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம், எங்களோட வாழ்க்கை, எங்களோட வாலிபம் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் எங்களோட வாழ்க்கையை கட்டி எழுப்புறதுக்கு. நாங்கள் இப்ப தீனுடைய தொடர்பு, ஈமான்ட தொடர்பு, சுன்னத்தான வாழ்க்கையில் உள்ள தொடர்பு, அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை தருவான், சந்தோஷமான வாழ்க்கையை தருவான். நாங்கள் துவா செய்வோம், சின்ன காலத்தில் எங்களோட பெற்றோர் எங்களுக்கு எவ்வளவு பக்குவமான வாழ்க்கையை சொல்லி தந்தாங்க, இன்றைக்கு நாங்கள் நிம்மதியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நான் ஒரு வாலிபர் வந்தார், யூனிவர்சிட்டியில படிக்கிறவர். அவரோட பேசிட்டு இருக்கிறதுலே அவர் சில விஷயங்களை கேட்டாரு. அப்ப நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சொன்னேன், நீங்க டிவியில பார்த்துருப்பீங்களே அப்படின்னு. அவர் என்னட்ட சொன்னாரு, ஹதரத் எப்ப தஅவத்துடைய வேலையில ஈடுபட்டேனோ அண்டையில இருந்து இன்றைக்கு வரல, டிவி பார்த்தது கிடையாது ஹதரத் அப்படின்றார். யூனிவர்சிட்டியில படிக்கிற வாலிபர் டிவி பார்த்தது கிடையாது அப்படின்றார். அதுக்கு பின்னால அவர் சில விஷயங்களை கேட்டார், ஃபத்வாவுடைய விஷயங்களை நான் அவருக்கு சொல்லி கொடுத்தேன். அதுக்கு பின்னால் கல்யாணம் முடித்தாரு அல்ஹம்துலில்லா. அதுக்கு பின்னால் நான் அவரை சந்தித்தேன், அவர்கிட்ட நான் கேட்டேன், ஹவ் இஸ் யர் லைஃப் அப்படின்னு, உங்களோட வாழ்க்கை எப்படின்னு கேட்டேன். அந்த வாலிபர் என்னட்ட சொல்கிறாரு, ஹசரத் ஐ அம் இன் எ பாரடைஸ் ஹசரத், நான் சொர்க்கத்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன், வாலிபர் தல்லாட பயத்தில் கழிச்சாரு, பக்குவத்தில் கழிச்சாரு, பேணுதலான வாழ்க்கையில கழிக்கிறாரு. அல்லாஹ் இன்றைக்கு சொர்க்கத்து வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். காரணம் இது அல்லாஹ் எங்களுக்கு வைத்திருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு தொழுகை இல்லை, இபாதத் இல்லை, அல்லாஹ்ட தொடர்பு இல்லை, சுன்னத்தான வாழ்க்கை இல்லை, சுன்னத்தான வாழ்க்கையில் இன்பம் இல்லை, ஏனோ தானோ ரோட்ல போற மாதிரி. இன்னை பாருங்க, இன்னைக்கு இந்த மேட்ச் ஒன்று முடிஞ்சு, ஃபுட்பால் மேட்ச் ஒன்று இன்னை முடிஞ்சு, எந்த நாடு கப்ப தூக்கிச்சு, பிரான்ஸ் கப்ப தூக்கிச்சு. ஃபுட்பால் பார்த்த எத்தனை பேருக்கு உங்களுக்கு என்ன நடந்துச்சு இப்ப சொல்லுங்களே, உங்களுக்கு இப்ப என்ன கிடைச்சு, அந்த மேட்சுக்கு பின்னால் இரவு பகலாக பார்த்து ஸ்கோர் எல்லாம் பார்த்த உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? சைக்கோ பேஷண்டா தான் நீங்க மாறிக்கிறீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஒரு 11 மடேனல், 22 மடேனல் விளையாடுறத கோடிக்கணக்கான மடேனல் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க, வேற ஒண்ணுமே கிடைக்கல உங்களுக்கு. எங்களை ஏமாத்தி வச்சிருக்கிறான், நாங்க ஏமாந்து போயிட்டு பாவம் நாங்க வேற ஒன்றுமே இல்லை. நான் சொல்றேன், எவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டியிருக்குது, எவ்வளவு முன்னேற வேண்டியிருக்குது. உங்களோட ஒவ்வொருத்தரும் நாங்க எங்களை பார்த்து எங்களை டெவலப் பண்ண வேண்டியிருக்குது. எங்களோட லீடர்களாக நாங்க சமுதாயத்தில் இருக்க வேண்டியவங்க. இன்னைக்கு பாவம் நாங்க இன்னைக்கு விதவிதமான போன்களை வச்சுக்கொண்டு நோயாளியாக போயிட்டு, எங்களோட போன்களால நாங்க எத்தனையோ பேர் ஞாபக சக்தியை இழந்திருக்கிறோம், வீட்டுக்குள்ளால உம்மை வாப்பட தொடர்பை இழந்திருக்கிறோம், தாத்த தங்கச்சி நான தம்பிட தொடர்பை இழந்திருக்கிறோம், விபாத்து இழந்திருக்கிறோம், நோயாளியா பெய்து கொண்டிருக்கிறோம் போனுடைய முசீபத்தால. மிக விரிவான விஷயங்கள் இன்னைக்கு உறவு, குடும்ப உறவு பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேருக்கு உம்மம்மா யாருன்னு தெரியா, அப்பா யாருன்னு தெரியா, மாமா யாருன்னு தெரியா, என்னோட குடும்ப உறவுகள் தெரியாது. எப்ப பார்த்தாலும் அவருக்கு போனுக்குள்ளேதான். இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்களுக்கு தலைவலி, தலைவலி வேறொன்றும் இல்லை, இதுதான். கண்ணுக்குள்ளால பார்த்து 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 தலை குழம்பி போயிட்டு, தலை குழம்பி போயிட்டு. இன்னைக்கு பொம்பளை புள்ள வீடு இல்ல, ஒவ்வொரு வாப்பமாரும் இத கவனத்து கேடுங்க. வீட்டில் இருக்கிற நானமார், உன தாதா தங்கச்சி, வீடுகள் இருக்கிற பெண்களுக்கு போனை கொடுக்கறத ஹராமாக்குங்க, உடச்சி வீசுங்க. இல்லைன்னா நாளைக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வாப்பவும் ரத்த கண்ணீரை வட்டி கேட்கும். நானமார் நாளைக்கு வெளியில முகம் காட்ட இல்லாத நிலைமை உண்டாகும். நம் பயங்கரமான நிலைமையில் இருக்குது. நான் வந்து மெடிக்கலோட சம்பந்தப்பட்டு, நான் மாஷா அல்லா அல்லாவுக்கு எல்லா போகலும் நான் வந்து வைத்தியத்துறையிலும் டிகிரி செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அதனால எல்லா கேட்டகரிஸ் உள்ளவங்களும் என்னட்ட பழகுறாங்க, பேசுறாங்க, சில விஷயங்களை கேட்கறாங்க. எல்லா நிலைமையில உள்ள மக்களோட நான் புலங்குறேன், நான் பயப்புட்றேன் நிலைமைகளை பார்க்கத்திலே. சில வாலிபர்கள் வீட்டில் உள்ள தங்கச்சி தாத்தர நிலைமைகளை சொல்லத்திலே எனக்கு பயமா இருக்குது, கொஞ்ச நாள் என்ன நிலைமை நடக்குமோ தெரியல. அப்படியான பயங்கரமான ஒரு என்வைரன்மெண்ட், ஒரு சூழலை நோக்கி நாங்க போயிட்டு கொண்டு இருக்கிறோம். பயங்கரமா இருக்குது. 16 வயசு பொம்பளை புள்ளைக்கு சுகர், சீறி நோய். 22-23 வயசு பொம்பளை புள்ளை ஆம்பளை பொடியனுக்கு, பொடியனுக்கு சுகர். அவன் நினைக்கிறாரு ஸ்டைலா ஹோட்டலுக்கு போயிட்டு கொத்து கத்துண்டு அதோட குவாக்குலாய்க்கா எல்லாரும் ஸ்டைலா உட்கார்ந்து கொண்டு என்ன என்ன என்னென்னமோ சாப்பாடு எல்லாம் போட்டுக்கொண்டு ஒரு குவாக்குலா, எங்களை பெப்சி. நாங்கள் ஒரு மாடர்ன் சொசைட்டியில நான் பார்த்து கவலைப்பட்டு, இன்னும் கொஞ்ச நாள்ல யூரின் இன்ஃபெக்ஷன் வரப்போகுது, உங்களுக்கு உங்களோட கிட்னி ஃபெயில் ஆக போகுது, வாழ்க்கை வீணாக போகுது. இவர் நினைக்கிறார் எங்களை விட்ட ஆட்கள் இல்லை. நாங்க இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் தந்த வாழ்க்கை ஆக பொறுமதியான வாழ்க்கை. அல்லாஹ் தந்திருக்கிறான் உலகத்துல சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதுக்கு, நோயோட கஷ்டத்தோட பிரச்சனையோட வாழ்றதுக்கு அல்ல. எங்களோட வாலிப சமுதாயம் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, ஒவ்வொருத்தரும் எடுத்து படிச்சு பாருங்க, எப்படியான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. உலகத்துல இன்னைக்கு பேர் போற அளவுக்கு பக்குவமான நிலைமை 16 வயதுல, 17 வயதுல, 18-22 வயதுகளில் வாலிபர்கள் உலகத்தில் என்ன சாதனைகளை படைச்சாங்க, தீனுக்காக எவ்வளவு பாடுபட்டாங்க, உலகத்தில் தீனை உயிர்ப்பிக்கிறதுக்காக வேண்டி அவங்களோட திறமைகளை எப்படி பாவிச்சாங்க. சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட நிலைமை. ஹதீசுடைய கலையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி வாலிபத்தில் எங்களுடைய இமாம்கள் எவ்வளவு பெரிய தியாகங்களை செஞ்சாங்க, எவ்வளவு பெரிய அவர்களுடைய அந்த திறமைகளை முன்னு கொண்டு வந்தாங்க. சுன்னத்தை பாதுகாக்கணும், தீனை பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த கவலையில முழுமையான முறையில அவங்க எங்களுடைய தீனுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. வாழ்க்கையில சுன்னத்தான வாழ்க்கை எடுத்து நடக்கிறதுக்கு, பேணுதலான வாழ்க்கை எடுத்து நடக்கிறதுக்கு இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் வாலிப வயசுல இருக்கிறாங்க, ஹதீஸுடைய பாடத்தை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க, மஸ்ஜிதுல உட்கார்ந்து கொண்டு சாதாரணமான முறையில. அந்த நாட்டுடைய ஜனாதிபதி ஆட்களை அனுப்புறாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்துல. இமாம் புகாரிக்கு சொல்லுங்க அரச தர்பாரில் வந்து பாடம் நடத்த சொல்லி, அரச தர்பாரில் வந்து பாடம் நடத்த சொல்லி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து சொல்றாங்க, ஜனாதிபதி உங்களை அங்க வர சொல்றாங்க பாடம் நடத்துறதுக்கு. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் இந்த இல்ம கேவலப்படுத்த மாட்டேன், மக்களிட வாசலுக்கு எடுத்துட்டு போக மாட்டேன். சாதாரணமா இந்த இடத்துல இருந்துதான் இல்ம நான் படிச்சு கொடுப்பேன், அரச மாளிகைகள் எல்லாம் எங்களுக்கு சரிவர மாட்டாது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, அரசருக்கு கோபம் வந்துருச்சு அமீருக்கு, உடனே ஊரை விட்டு வெளியில போக சொல்லி சொன்னாங்க. இமாம் புகார் ரஹிமஹுல்லா, நான் ஊரை விட்டு போறேன் ஆனா இந்த இல்ம கேவலப்படுத்த மாட்டேன். அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அப்படியே வெளியில போறாங்க. சமர்கந்துல கேள்விப்படுது, இமாம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க அங்கிருந்து. இனியமான அன்பார்ந்த சோழர்கள், அங்குள்ள மக்கள் வரவேற்கிறதுக்காக வேண்டி போட்டி போட்டு கொண்டு போறாங்க. இமாம் புகாரோடைய கடைசி காலம் நெருங்குது. அந்த நேரத்துல பள்ளியில போய்த்து நிக்கிறாங்க. இப்ப பார்த்தா அங்க கருத்து முரண்பாடு உண்டாகுது. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹல்குல் குர்ஆன் ஒரு மஸ்தலா ஒரு ஒரு பிரச்சனை போயிட்டு கொண்டு இருந்துச்சு. அதை வச்சு இமாம் புகாரமுல்லா அங்கே வராமல் இருந்தால் நல்லண்டு சமர்கந்தில் உள்ள மக்கள் விரும்பினாங்க. இமாம் மஸ்ஜிதில் இருக்கிறாங்க, சரியா நோன்பு பெருநாளுடைய இரவு இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால அல்லாட்ட கையேந்துறாங்க, யா அல்லா இந்த பூமி நெருக்கமாக எனக்கு ஆகிருச்சு, இதுக்கு பின்னால நான் இங்க வாழ்றதுல பிரயோசனம் இல்லமா, அது இருக்குது, என்ன உனக்கிட்ட கூப்பிட்டுக்கோ யா அல்லா துவா செய்யறாங்க. நோன்பு பெருநாள் அன்று சனிக்கிழமை இஷா தொழுகைக்கு பின்னால வஃபாத் ஆகிடுறாங்க. இனியமான அன்பா அந்த சோர்ல தீனுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தாங்க. ஒவ்வொரு இமாம்ட வாழ்க்கையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா விளங்கும். தீனை விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கல்ல, சுண்ணத்தை விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கல்ல. நீங்கட வாலிபர்கள் சாதாரணமா தாடிய வலிச்சுறாங்க, என்ன ஸ்கூல்ல வலிக்க சொன்னாங்க, ஜப்புக்கு போற அந்த தாடியை வச்சுக்கொண்டு போகலாம், பாஸ்போர்ட்ல தாடி வைக்கிறதுக்கு இயலாது, சாதாரணமா சுண்ணத்தை கொலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் தாடி வச்சிருக்கிறாங்க, எப்படின்ட்டா ட்ரிம் பண்ணி அப்படி சிலவங்களுக்கு வெளியில வர்றது இல்லை, உள்ளுக்கு தான் வளருது, மன்னிச்சோம், அப்படி ட்ரிம் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறாங்க. கேட்டா தாடி ஒரு புடி தானே வச்ச சொல்லிக்கு இஸ்லாத்துல, தாடி ஒரு புடி, சரி ஒரு புடி இப்படி, ஆ ரைட், சல்லி காசி மூடியோட கொண்டு வந்து வச்சு ஒரு புடி எடுங்கலன்னு இப்படி எடுக்கிறார், காசு எடுக்கிறதுக்கு ரெண்டு கையும் போகுது, தாடிக்கு மட்டும் இந்த புடி வருது, இந்த புடியின வித்தியாசம் எங்கிருந்து வந்துச்சு? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட தாடியை பத்தி ஹதீஸ்ல வருது, அப்படி தாடி எடுத்து பிடிச்சாங்கண்டா ஒரு கைப்பிடி பிடிச்சதுக்கு பின்னால அப்படியே கீழால இப்படி தாடி இருந்துச்சுன்னு ஹதீஸ்ல வருது. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அடுப்ப ஊதுறாங்க, சஹாபி பக்கத்திலிருந்து சொல்றாரு, நான் உமரை பார்த்தேன் அவருடைய தாடிக்கு உள்ளால புக போறத பார்த்தேன் அப்படின்றாங்க. இந்த ட்ரிம் பண்ணி இந்த ஒரு புடியில வைக்கிற தாடிக்குள்ளால எப்படி போவோம் போட்டு தேஞ்சு தான் வெளியில இருக்கோம். அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்தாங்கண்டா அவங்களோட தாடி அவங்களுடைய தொடையில படக்கூடியதாக இருக்கும்னு ஹதீஸ்ல வருவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நாங்கள் தாடி இருந்தால் போதும் பேரளவில் பேரளவில் அதுலேயும் நாங்கள் இன்றைக்கு விளையாடுறோம், சரியத்தோட மார்க்கத்தோட விளையாடுறோம், தாடியை கண்டு யாரும் பயப்படுறது இல்லை, அது பொய் ஏமாத்தல். நான் சொன்னேனே ஆரம்பத்தில், என்னை தாடியை பார்த்து என்னை கூட்டாளிமார் யாருமே மச்சான் உம்பே ரவுல பாலன கூட அப்படி பயகிட்டனாவாங்க சொன்னதில்லை, மச்சான் உம்பத்தம்மாயி மினிஹா ஆம்புலண்டா நீ தான் அப்படின்றான் கல்யாணம் முடிச்சு தாடி ஒன்றும் இருக்குல்ல, பக்குவமான ஒரு பெண்தலான ஒரு பெண்ணை முடிச்சா பார்த்தா இப்ப வரைக்கும் தாடி வளருச்சு கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப அதுல கேட்டாரு, என்னப்பா தாடி வளருது? அத சொல்லிக்கிறாரு, இல்ல ஹசரத் எங்களோட வைஃப் ஒரே சொல்ற உங்களை பார்த்தா பொம்பளை புள்ள மாறிக்குவா, தாடி வைக்க வைக்க வைக்கிற ஹசரத் அதான் தாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்க நிலைமை, எங்களோட தாடியை வலிக்கிறது கேன்சர் நோய் உண்டாகுமா, தாடி வச்சு தாடி வளர்க்கறது உடலுடைய ஆரோக்கியம். நான் சயின்டிபிக்கலா பேசுறதா இருந்தா அது ஒரு தனி, நான் சொன்னேனே ஒரு நீளமான ஒரு சப்ஜெக்ட், சுண்ணத்துட சயின்ஸ் அது வந்து செப்பரேட் அண்ட் வெரி லாங் ஒரு சப்ஜெக்ட் உண்டு. நான் ஒவ்வொரு சுண்ணத்துக்கும் அல்ஹம்துலில்லா சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணிட்டு போவேன். இந்த பாருங்கள் பல்ல, எத்தனை பேர் நாங்கள் பல் தீட்டுறோம், என்னோட பல்லுகள் எடுத்து பாருங்கள், எத்தனையோ பேர் இந்த பல்லுகள் இன்றைக்கு வீணாக போயிட்டு, ஏன் டூத்பேஸ்ட் இன்றைக்கு ப்ரஷ் யாரை பார்த்தாலும் காலையில் இருக்கா மாலையில் இருக்கா, சுண்ணத்து வந்து என்னோட மிஸ்வாக், எத்தனை பேர்கிட்ட மிஸ்வாக் இருக்குது? மிஸ்வாக்கை பற்றி நான் வெளிநாட்டில் ஒரு இடத்துல பயம் பண்ணினேன், ஒரு 30 வயசு வாலிபர் வந்து சொல்றாரு, வாழ்க்கையில மிஸ்வாக்கை பார்த்து இன்றைக்குதான் நான் அதில் கேட்டேன், உடனே நான் மிஸ்வாக் வாங்கணும் வீட்டில் கால் பண்ணி என் வைஃபுக்கு சொன்னேன், மிஸ்வாக்கை பாவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். மிஸ்வாக்கை பற்றி தெரியா, இன்றைக்கு மிஸ்வாக் இது வந்து கண்ணுடைய பார்வையை கூர்மையாக்கும், ஞாபக சக்தியை அதிகமாக்கும், 70 நோய்களுக்கு மருந்து மிஸ்வாக். இன்றைக்கு சளிக்கு அந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரே டாக்டர்கிட்ட ஓடுறார் இவர். இங்க அல்லாஹ் நிவாரணியை வச்சிருக்கிறார். மாடர்ன் சயின்ஸ் ப்ரொஃபெசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா அண்ட் மாடர்ன் சயின்ஸ் ரெண்டு வாலியூம்ல ஒரு புத்தகம் இருக்குது. ஆரம்பத்தில் 80 பக்கத்தை நீங்க படிச்சீங்கன்னா இந்த மிஸ்வாக்கால கிடைக்கிற பிரயோஜனங்களை சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணிக்கிறார். சயின்டிபிக்கலா அலட்சரியமாக இருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு மிஸ்வாக்குடைய தொடர்பு இல்லை. பாருங்க, பள்ளிக்கு தானே நீங்க பல்ல கலட்டினதுக்கு பின்னால உங்களுக்கு சில நேரத்துக்கு தலை வலிக்கும், சில நேரத்துக்கு உடம்புல மற்ற பாகங்கள்ல வலி ஏற்படும். ஆனா உங்களுக்கு தெரியா, நீங்க அந்த பாகங்களுக்கு போயிட்டு மறந்துடுப்பீங்க. ஆனா அல்லாஹ் இந்த பல்லோட உடம்புடைய கனெக்ஷனை வச்சுக்கிறான். நல்லா விளங்கிக்கோங்க, பல்லோட உடம்புடைய கனெக்ஷனை வச்சிருக்கிறான். அதனாலதான் ரூட் கனல் யாரும் பண்ணாதீங்க. ரூட் கனல் பண்றாங்களே இப்ப மாடர்ன் ஸ்டைல்ல, பல்ல உள்ளுக்கால பொத்தலாக்கி. ஏண்டா உள்ளுக்கால பொத்தலாக கூடிய நேரத்துல அந்த நரம்பு எங்களுடைய உடலுடைய ஏதாவது ஒரு பார்ட்ஸோட ஜாயிண்ட் உள்ளதாக இருக்கும். உடம்பு 32 பல்லும் 32 விதமான பார்ட்ஸோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. நாங்க அந்த பல்ல கலட்டினதுக்கு பின்னால அந்த ஜாயிண்ட்ல அந்த நரம்பால கனெக்ஷன் இருக்கிற எங்க உடம்புடைய பார்ட்ஸ்ல எங்களுக்கு வலி எடுக்கும். ஆனா எங்களுக்கு பல்லு கலட்டினதே தெரியாது. ஆனா நீங்க அக்யூபஞ்சர் ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் முதலாவது அவங்களோட பல்ல பார்ப்பாரு. ஏண்டா அவங்களோட பல்லு நீங்க கலட்டினது பிரச்சனை தான் அங்க ஏற்பட்டு இருக்குது. நீங்க மறந்த குடிப்பீங்க அங்கக்கு, ஆனா அதுக்கு வேலை செய்யாது, வேற பிரச்சனையை உண்டாக்கும். மூட்டு வலிக்கு மறந்து குடிச்சா, சிலவங்க பாருங்க மூட்டு வலிக்கு மறந்து குடிப்பாங்க, ஆனா இங்க பல்லு செட்டெல்லாம் கலந்து புழுந்திக்கும். குடிச்சது மூட்டு வலிக்கு, ஆனா பல்ல கலட்டி போட்டிக்கும். என்ன காரணம்? பல்லோட ஜாயிண்ட். பல்லுன்றது ஒரு அற்புதமான ஒரு அல்லாஹ் வச்சிருக்கிற ஒரு குதிரத். பல்ல பாருங்க, பல்ல ஒரு விதமான கெமிக்கல் ஈகுது. ஆனா எங்களை யாருக்கும் அந்த கெமிக்கல் தெரியாது. அதனாலதான் நீங்க கையில பல்லுல சாப்பாட்டுல கைய வச்சு எடுத்தீங்கன்னா சாப்பாடு நாறி போகும். கரண்டியால பிடிச்சது பரவாயில்ல, ஆனா கைப்பட்டா நாறும். வாயில எடுத்துட்டு முறை கீழே போட்டா அது வந்து ஒரு வித்தியாசமான நிலையை ஏற்படுத்தும். நீங்க படித்தவங்களுக்கு செலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 1990 அந்த பகுதிகளில் ஒரு பெரிய ஒரு ரொபரி நடந்துச்சு. எங்களோட நாட்டில் பெரிய ஒரு களவு, பிடிக்கிறதுக்கு இயலாத நிலைமையில ஒரு பயங்கரமான ஒரு களவு நடந்துச்சு. அங்க போயிட்டு சிஐடியால அதில் இதில் செக் பண்ண நேரத்தில் எந்த விதமான தடயமும் கிடைக்கல, ஒரு தடயமே கிடைக்கல. ஒரே ஒரு விஷயத்தை பார்த்தாங்க, என்னண்டா ஒரு அப்பலை திண்டுட்டு அதை போட்டுட்டு பேசிக்கிறான். அந்த அப்பலை எடுத்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்பலை எடுத்துட்டு வந்து எந்த பல்லுடைய அப்பல், அப்பல்ல எந்த பல்லு பட்டிக்கிறேன் சொல்லி அந்த எச்சம், ஏந்த பல்லுடைய எச்சம் இன்னொரு பல்லுடைய எச்சமாக இருக்கேலாது. ஆரம்பத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க ஃபிங்கர் பிரிண்ட்ல இந்த பெருவிரல் இருக்குதே, இந்த பெருவிரல் உலகத்தில் ஏண்ட பெருவரல்ல இருக்கிற இந்த ஃபிங்கர் அந்த பிரிண்டை போல உலகத்தில் வேற யார்டும் ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. இப்ப இந்த 10 விரலை போல உலகத்தில் இன்னொருத்தர் கிடையாது. அல்லாஹ்வோட குதிரத்தை பாருங்க. அதே மாதிரி தான் ஏண்ட பல்லில் இருக்கிற அந்த எச்சத்தை மாதிரி உலகத்தில் வேற எந்த விதமான எச்சமும் கிடையாது. அந்த நேரத்தில் அந்த அப்பல் துண்டை கொண்டு போயிட்டு ரிசர்ச் பண்ணி அந்த எச்சம் என்னான்னு சொல்லி எடுத்து பாதுகாப்பாக வச்சான். 20 வருஷத்துக்கு பின்னால ஒத்தன் பிடிபடுறான். அவன் எச்சத்தை பார்த்தா இந்த அப்பலுடைய எச்சம். நாட்டில் சிஐடி சாதாரணமான முறையில் அந்த 20 வருஷத்துக்கு முன்னால ஏற்பட்ட ரொபரி இவன் தான் செஞ்சதுன்றத ப்ரூவ் பண்ணா உண்மையிலே அவன் தான் செஞ்சுக்கிறான். அல்லோட குதிரத்தை பாருங்க. பல்லுன்றது சாதாரணமாக நினைக்காதீங்க. அதனால தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளையில 36 முறை மிஸ்வாக் செஞ்சிருக்கிறாங்க. 36 முறை எலுமினொன்னே, தொழுகைக்கு முன்னால, தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால, குர்ஆன் ஓதினத்துக்கு பின்னால, குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னால, மனைவியோட பேசுறதுக்கு முன்னால மௌனமாக இருந்துட்டு, அதுக்கு பின்னால பேச ஆரம்பிக்கத்திலே, சாப்பிட்றதுக்கு முன்னால பின்னால, ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால பின்னால 32-36 முறை மிஸ்வாக் செஞ்சிருக்கிறாங்க. நாங்க இன்றைக்கு டூத் பேஸ்ட் அண்ட் ப்ரஷ் எடுத்தாச்சு செஞ்சாச்சு, அதுக்கு பிறகு நாங்க நினைச்சோம் பல்லெல்லாம் சுத்தமாகிருச்சு. இனியமான அன்பான சகோதரர்களே, சாதாரணமான ஒரு சுண்ணத்து மிஸ்வாக்குடைய சுண்ணத்து. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை வாலிபர்கள் மிஸ்வாக் செஞ்சிருக்கிறோம் நாங்க, எத்தனை பேர் கையில் எடுத்திருக்கிறோம் நாங்க. இன்றைக்கு எத்தனையோ வகையான சிக்னல் டூத் பேஸ்ட் இருக்குது, உங்களோட ஆண்மைய இல்லாமலாக்கும். இது ஆரம்பத்தில் சொல்லத்திலே ஆண்மை எப்படி இல்லாமலாக்கும் ஆச்சரியப்பட்டாங்க. இன்னைக்கு சயின்டிபிக்கல் ப்ரூஃப், உங்களோட பல்லுல அந்த டூத்பேஸ்ட் படும் பொழுது அதனுடைய தாக்கம் நரம்புல ஏற்பட்டு உங்களோட உடம்புக்குள்ளால போயிட்டு அங்க உங்களோட ஆண்மைக்குரிய சக்தியை இல்லாமலாக்குற நிலைமையை உருவாக்கும். அவ்வளவு பயங்கரமான நிலைமை. நாங்க பாவிக்கிற எத்தனையோ பிரஷ்ல பண்டிட முடிய பொருத்தப்பட்டீங்க, ஆனா எங்களுக்கு அது ஒன்றும் தெரியாது. நான் காலையில மாலையில பிரஷ் பண்ணியாச்சு, பல்லு சுத்தம் நினைச்சு கொண்டு இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, தொழுகைக்கு வரத்திலே முன்னால பின்னால ஒன்றும் இல்லை. வீடுகள்ல பாருங்க, சின்ன பிள்ளைகளோட பல்லுல இருந்து பெரியவங்க வரையில டென்டலுக்கு போனா டென்டல் டாக்டர் பிஸி ஆயிக்கிறாரு. அவ்வளவு நோயாளிகள் பல்லு சம்பந்தப்பட்ட நோயில மாட்டிப்பட்டு. சாதாரணமான ஒரு விஷயம், 1992 எங்களுடைய ஒரு ஹதரத் ஒத்தர் என்னட்ட சொல்றாரு, என்னோட மஷூரால வச்சு நான் பிள்ளைகளுக்கு மிஸ்வாக் செய்ய வைக்கோம்னு சொல்லத்திலே அவர் சொன்னாரு, நான் 1992 இன்றைக்கு வரையில 2017 வரையில இந்த மிஸ்வாக்கை தான் செய்கிறேன், அல்லாவுக்கே எல்லா புகழும், இது வரையில இந்த பல்லுல எந்த பிரச்சனையும் ஏற்பட்டது கிடையாது. பிரஷ்ஷை பாவிச்சதும் இல்லை, டூத்பேஸ்டை பாவிச்சதும் இல்லை, இந்த மிஸ்வாக். பேச்சு தெளிவாக பேசுவோம், தஹஜ்ஜத்தில் எழும்பி மிஸ்வாக்கை செஞ்சா சுறுசுறுப்பாக இருப்போம். எவ்வளோ அல்லாஹ் சுன்னத்தான வாழ்க்கையில் அற்புதங்களை வச்சிருக்கிறார், எங்களுக்கு அதை பற்றி யோசனையும் இல்லை, தொடர்பும் இல்லை. கண்ணியமான அன்பா அந்த சொல்ல ரொம்ப நேரமாகிருச்சு. நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோட வாழ்க்கையை சீராகி கொள்ளணும். வாலிபர்களே, அல்லாஹ் தந்திருக்கிற கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட இந்த வாழ்க்கை, ஒவ்வொருத்தரும் உங்களோட வாழ்க்கையை திரும்பி பாருங்க. பள்ளியுடைய தொடர்பை உண்டாக்குங்க, ஈமான தொடர்பை உண்டாக்குங்க, தக்வாவுடைய பேணுதலுடைய பக்குவமான வாழ்க்கையை உருவாக்கி கொள்வோம். அதுக்கு தான் இன்றைக்கு தாவத்துடைய உழைப்பு, தாவத் தப்லீக் என்ற பெயரில் முழு உலகத்தில் மாஷா அல்லாஹ் பெரிய மாற்றம். இன்றைக்கு சுன்னத்தான வாழ்க்கையை தேடி தேடி அமல் செய்கிறாங்க. நாங்கள் முழுமையான முறையில் எங்களோட வாழ்க்கையை ஈமாண்ட உழைப்பில் நாங்கள் போட்டுக்கொள்ளக்கூடிய நிலைமையை நாங்கள் உருவாக்கணும். முழுமையாக வாலிபர்கள் உங்களோட வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கு வேற ஒரு வழியும் இல்லை, இந்த தாவத்துடைய உழைப்பு மட்டும்தான் என்னோட வாழ்க்கையை பாதுகாக்கும். எத்தனையோ வாலிபர்கள் எனக்கு சொல்லேலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஹசரத் இந்த தாவத்துடைய உழைப்புனால தான் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், இல்லைன்னா எந்த குப்பையில் இருப்போமோ தெரியாது ஹசரத் அப்படின்றாங்க. இந்த உழைப்பு எங்களுக்கு அல்லாஹ் தந்த பெரிய பாக்கியம். தாவத்துடைய உழைப்பு மக்களை பார்க்காதீங்க, அதில் போகிறவங்களை பார்க்காதீங்க. அதில் போகிறவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, பாவம் அவங்களும் கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ குப்பைகள் இருந்து எங்கெங்கேயோ வாழ்க்கையை கழிச்சுட்டு இருந்து இந்த அவத்துடைய உழைப்புக்குள்ளால் வந்திருக்கிறாங்க. நிறைய தவறுகள் அவங்களால் நடக்கும். இன்றைக்கு ஹை கிளாஸ் ப்ரொஃபஷனல்ஸ் எடியூகேட்டட் என்ன தெரியுமா சொல்கிறது, அவரை பாருங்களே இவரை பாருங்களே, ஜமாத்தில் போகிறார் அவர், இன்னும் அவருக்கு இந்த சாப்பிட தெரியா, மஜ்மாவில் உட்காந்தா தூங்கிட்டு இருக்கிறாங்க, தாலிமில் உட்காந்தா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ப்ரொஃபஷனல்ஸ் நான் பழகக்கூடிய அந்த கேட்டகரியில இருந்து நான் சொல்றேன், நான் ஃபேஸ் பண்ற விஷயங்கள் நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க மக்களை பார்க்காதீங்க, அவங்கள பார்க்காதீங்க, அவங்கள ஜஸ்ட் பீப்புள் தி கேம், அவங்க வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு நிலைமைகளில் இருந்துட்டு. இங்கே வந்து அவங்களோட வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும், கொடுக்கல் வாங்கல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த வேலை பரிசுத்தமானது, இந்த வேலையில் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் போடுங்க, பிள்ளைகளை இந்த வேலையில் ஈடுபடுத்துங்க, அல்லாஹ் எப்படியான மாற்றத்தை உருவாக்குவான். எங்களோட உசூல்கள் எங்களுக்கு சொல்லப்பட்ட முறைகளில் இந்த வேலையை நாங்கள் செஞ்சுட்டு போவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் பெரிய மாற்றத்தை உருவாக்குவான், எந்த சந்தேகமும் இல்லை. எங்கேயோ இருந்த நாங்கள் இந்த உங்களோட முன்னால் உட்கார்ந்து பேசுகிறோம்ன்றா இந்த தாவத்துடைய உழைப்புடைய பறக்கத்து தான். இல்லைன்னா எந்த காலேஜில் போயிட்டு என்னை வாழ்க்கையை கழிஞ்சிருக்குமோ தெரியாது. அல்லாஹ் அங்கிருந்து கலட்டி எங்கே கொண்டு வந்து சேர்த்து இன்றைக்கு பேசிட்டு இருக்கிற இந்த தாவத்துடைய உழைப்புடைய பெரிய பாக்கியத்தின் காரணமாக கான்லையும் ரோட்லையும் குடிச்சிட்டும் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு தூளோட ட்ரக்ஸோட இருந்த இந்த கூட்டம் இன்றைக்கு மாஷா அல்லாஹ் இன்றைக்கு சுன்னத்தான வாழ்க்கையில் இன்றைக்கு மௌத்தாகத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிக்கொண்டே மௌத்தா போகிறாங்க. மக்கள் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, 20 முன்னால் கான்ல இருந்து வரலையா இவர், நாங்கள கண்ணால் கண்டிக்கிறோம், டோப் படிச்சுட்டு கான்ல விழுந்திருந்தார், இன்றைக்கு 4 வருஷம் முடிச்ச போயிட்டு அல்லாஹ் கலிமாவோட ரூஹ பிரிய வச்சிருக்கிறான். இந்த தாவத்துடைய உழைப்பு அவ்வளோ பாக்கியமான, அவ்வளோ உயர்ந்த கண்ணியமான உழைப்பு. நாங்கள் ஒவ்வொருத்தரும், நீங்கள் யாரும் ஆட்களை பார்க்காதீங்க, ஒவ்வொருத்தர் அந்த நிலைமையில் இருப்பாங்க. ஹை கிளாஸ்ல இன்றைக்கு உலகத்துல யார் யாரெல்லாம் டேலண்டடாக இருக்கிறாங்களோ மாஷல்லா தாவத்துடைய உழைப்போட சம்பந்தப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் இந்த ஈமானை கொண்டு போக வேண்டிய பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள் எல்லா இடத்திலே அதுக்கு இந்த உழைப்பு, நாங்களும் வாலிபர்களும் விசேஷமாக எல்லாரும் இந்த உழைப்பு எங்களை நேர காலத்தை கொடுப்போம். 4 மாசம் 40 நாள் 3 நாள் எங்களோட ஜுமேராத், எங்களோட மஹல்லா வேலை, பக்கத்து மஹல்லா வேலை, காலையில சுபகுக்கு பின்னால தாலீம் வாசிக்கிறாங்க. தாலீம்ல உட்காருங்க, வாலிபர்கள் உட்காருங்க, உங்களோட பாதுகாப்பு இதில் தான் இருக்குது. பெரியவங்க உட்காருங்க. நான் ரொம்ப கவலைப்படுறேன், இன்றைக்கு எழும்பிட்டு போகிறாங்க, கூப்பிட்டு தொழுகையிட பரல சொல்லுங்களே, முழுக்குடிய பரல சொல்லுங்களே, ஒன்றுமே தெரியாது. எழும்பிட்டு போகிறாங்க, எங்களுக்கு எல்லாம் தெரிந்த மாதிரி. உங்களுக்கு தெரியுமா ஃபஸாயிலே ஆமாலில் என்னென்ன ஹதீஸுடைய கிதாபுகள் இருந்து ஹதீஸ் எழுதியிருக்கிறாங்க? நான் பயமில்லாமல் சொல்லுவேன், எங்களோட உலமாக்கள் கூட பார்த்தில்லாத ஹதீஸுடைய கிதாபுகள் இருந்து ஹதீஸ் இமாம் ஜக்கரியா எழுதியிருக்கிறாங்க. எங்களோட உலமாக்கள் கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படியான ஹதீசுடைய கிதாபுகள் இருந்து ஹதீஸில் இருக்குது. அப்ப சாதாரண மக்கள் எங்கட நிலைமைகள் எல்லாம் என்ன? நாங்க ஹதீசுடைய கிதாபை பார்த்திருந்தாலும் கூட அங்க உட்கார்றத கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு விளக்கத தருவான், இன்னும் தெளிவை தருவான். வீடுகள்ல உண்டாக்கு ஈமாண்ட முதாக்கரா, தாலிமுடைய ஹல்கா, தாலிமுடைய மஜ்மாக்கள் உருவாக்கு. வீடுகளுக்குள்ளால் இன்றைக்கு ஒற்றுமை இல்லை, குடும்பங்கள் பிரிஞ்சு, இன்றைக்கு சின்ன பின்னமாவி, இன்றைக்கு கோச்சு கொண்டு அடிச்சு கொண்டு, இன்றைக்கு உறவுகள் தெரியாம போறது காரணம் மீதான் தீன் ஒட்டு தூரமாவி. முதாக்கரா செய்யுங்க, ஈமாண்ட முதாக்கரா, உன்னோட பெண்களை கூட்டிக்கொண்டு அல்லாட பாதையில 3 நாள் 40 நாள் 4 மாசம் வெளியாக எங்களுக்கு பெண்களுக்கு தந்திருக்கிற தர்த்தீபுடைய அடிப்படையில வெளியாக அல்லாட பாதையில. நான் ஒரு இடத்துக்கு போன நேரத்தில் சொல்றாரு, உம்மா வாப்பா ஜமாத்துல போனா புள்ளைகள் வீணாகிடுவாங்க, புள்ளைகளை பார்க்கறது யாரு? சும்மா இன்னைக்கு நிறைய பேசுவாங்களே, சும்மா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லாம பேசுற கேஸ் அழிக்கிறாங்க. அது மாதிரி ஒத்தர், அப்ப ஒத்தர் சொல்றாரு, என் மகன் அல்ஹம்துலில்லா, நான் சொல்றேன் இந்தியால வச்சு, அவரு நல்ல ஒரு போஸ்ட் அழிக்கிறாரு. என் மருமகள் மிக நல்ல ஒரு மருமகள் அல்ஹம்துலில்லா. என் அடுத்த மகள், என் அடுத்த மகன், எல்லாருமே இன்னைக்கு சமுதாயத்துல முன்னிலையில இருக்கிறாங்க, நல்ல எஜுகேட்டடா இருக்கிறாங்க, பெரிய தாயிகளா இருக்கிறாங்க. நீங்க எங்க ஊர்ல கேட்டு பார்த்த விளங்கும், ஆரம்ப காலத்திலிருந்து நானும் என் வைஃபும் எவ்வளோ அல்லாட பாதையில பெய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் அல்லாட பாதையில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெளியாகி போறாங்க. அல்லாஹ் குடும்பத்துக்குள்ளால புள்ளைகள்கிட்ட மாற்றத்தை உருவாக்குறான், தீன்தாரிகளா மாறுறாங்க, பக்குவம் உள்ளவங்களா மாறுறாங்க. யார் யார்ட உம்மட வாப்பட நிலைமைகள் தவறாக மோசமா போகுதோ அந்த வீட்டிலுள்ள புள்ளைகளோட நிலைமையை பாருங்க. வாப்பா மும்மம் ரத்த கண்ணீரை வடிச்சு கொண்டிருக்கிறாங்க. என்னோட எத்தனையோ தாய்களோட வீட்லேயும் தான், வீட்டில் வயிற் சொல்றது கேட்கறது இல்லை, புள்ளகளும் சொல்றது கேட்கறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள தீனை கொண்டு போயிட்டு இல்லை, வைஃப்ட தீனை கொடுத்து இல்லை. அதனால தான் இன்றைக்கு அவருக்கு கஷ்டம். காரணம் அதுதான், எங்க வீட்டுக்குள்ள தீனை கொண்டு போகாத வரையில் எங்களுக்கு ஒரு நாளும் நிம்மதி இருக்க இயலாது. அதனால கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உழைப்பு, அவத்துடைய உழைப்பு நாங்கள் பரிபூர்ணமான முறையில் இருக்க டைமை கொடுப்போம். விசேஷமாக வாலிபர் உங்களோட நேரத்தை கொடுங்க, பள்ளியிட தொடர்பு உண்டாக்குங்க. நாங்கள் இந்த அமைப்பில் இருப்போமாக இருந்தால் பெரிய மாற்றம் உருவாகும். எங்களோட ஊரில், எங்களோட வாலிபர்கள் இடத்துல, எங்களோட மகளால் அல்லாஹ் செழிப்பை உண்டாக்குவான். எல்லாருமே இதுக்கு தயாராகுவோமா சொல்லுங்களேன். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அல்லாட பாதையில் அவசரமாக ஒரு 4 மாசம் 40 நாள் வெளியாகிறோம். எங்களை எங்கே போக சொல்கிறோமோ நாங்கள் போகிறதுக்கு தயார். எலும்புங்களை எலும்புங்களை யாருக்கு நீயத்து வருது? நீயத்து வாரவங்க எலும்புங்களை அல்லாஹ் கபூல் செய்வானா? அல்லாஹ் கபூல் செய்வானா? அல்லாஹ் வாலிபத்தை கபூல் செய்வானா? எலும்பக்கூடிய எல்லாரையும் கபூல் செய்வானா? சகல பிரச்சனைகளை நீக்கி வைப்பானா? முழு உலகத்துக்கும் அல்லாஹ் அனுப்பி வைப்பானா? சந்தை சந்தையாக தீனை கபூல் பண்ணுவானா? எலும்புங்களை வேற யாரு, வேற யாரு இன்றைக்கு எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற, பாதுகாக்கிற ஒரு வேலை முழுமையான தெளிவோடு இருந்து நாங்கள் சொல்கிறோம். இது டிசைன் இல்லை, இதில் ஷோ இல்லை, இதில் ஸ்டைல் இல்லை, இதில் டாபிக் இல்லை. இது முழுக்க அல்லாஹ் தொடர்பை உண்டாக்குற வேலை. என்னோட வாழ்க்கையிலிருந்து பாவங்களை இல்லாமல் ஆக்குற வேலை. வேலையில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பாவங்களில் இருப்பாங்க, தவறுகளில் இருப்பாங்க. எத்தனையோ பேர் என்னோட சொன்னாங்க, ஹதரத் தவத்துடைய வேலை செய்கிறாரு, தூளோட தொடர்பு ஹதரத். நான் கேட்குறேன், தவத்துடைய வேலைக்கு வந்ததுக்கு பிறகு தூள் அடிக்கிறாரா? இல்லை ஹசரத், அவர் எப்போவுமே தூள் தான். இப்போ ஜமாத்தில் போகிறாரு, நான் சொன்ன நல்ல திருந்துவார் இன்ஷா அல்லாஹ். இப்படி வார எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த பீப்புள். இப்ப அவங்க எல்லாரையும் பாக்குறது எப்படின்ட்டு அவுளியாக்கல மாதிரி அல்ல, அப்படிதான் நான் கேட்கிறது. என்னோட தோற்றத்தை கண்டாவே ஜமாத் ஆலான்னு கேட்பாங்க. நான் தெரியுமா சொல்றது, நாளே கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்ட நீங்க பதில் சொல்லணும், இவர் ஜமாத் அல் ஹஜ்ரத் அல்லாஹ், யா அல்லாஹ் இவர் ஜமாத் அல் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அல்லாஹ் அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிக்கிறான். இந்த சுன்னத்தான தோற்றத்துக்கே இன்னைக்கு பேரை வச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆலிம் இல்ல, ஆலிம் இல்ல. உதாரணம் சொல்றாரு, இந்த வேலையில் ஈடுபடுறதுக்கு போறோம், நான் ஜுப்பா போடுறேன், தாடி வைக்கிறேன், எனக்கு ஓத கூட தெரியா, ஆனா ஆட்களுக்கு ஹஜ்ரத் ஹஜ்ரத்னு சொல்றாங்க. அல்லாஹு அக்பர், எப்படி நிலைமாண்டு பாருங்க. அல்லாஹ் கபூல் செய்வானா? எலும்ப கூட எல்லாரையும் கபூல் செய்வானா? வாலிபர்கள் எலும்புங்க, வாலிபருடைய தேவைதான் பெரிய தேவைக்குது. நீங்க எலும்பி ஈமாண்ட இந்த உழைப்புக்குள்ளால உங்களோட வாழ்க்கைய போடலண்டா, வெளியில ஓநாய்களும் நரிகளும் ஈக்கிறாங்க உங்களை பிடிக்கிறதுக்கு. நல்லா யாத வச்சுக்கோங்க, வெளியில ஓநாய்களும் நரிகளும் ஈக்கிறாங்க, எங்கடா இவனை பிடிப்போம், இவன் எப்படி தூளு கடுமையாக்குறது, இவன் எப்படி ட்ரக்ஸ் கடுமையாக்குறது, இவன் எப்படி அல்கோஹால் கடுமையாக்குறது, இவன் எப்படி பாவத்துக்கு கொண்டு போறது. ஈமாண்ட உழைப்போடு இருந்தா மச்சான் அவனை பேசாதடா, எங்களை ஜமாத்துல கூட்டிட்டு போவான், அவனை அவன் பாட்டு விட்டுடுவோம்டா அப்படின்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணும், எங்களை பாதுகாக்கும். இல்ல உங்களோட ஸ்டைலுக்கு அப்படியே இழுத்துட்டு போவான், அழுவீங்க. 32 வயசுல வந்து கண்ணீர் வடிப்பீங்க, ரத்த கண்ணீர் வெளியாகும் வாலிபரலி. அதனால உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ ஏழுமோ இந்த உழைப்பில் உங்களோட நேரத்தை போடுங்க. பொறுமதியான ஒரு பொக்கிஷத்தல்லா தந்திருக்கிறான், இருந்து முழுமையா உசூல்களை பேணி பக்குவமா வேலை செய்கிற ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்கிக் கொள்வோம். எல்லால ஏழுமான நிலைமையில நாங்கள் முழுமையா டைம் எடுத்து நாங்கள் அல்லாட பாதையில வெளியாகிறது. 3 நாளைக்கு சொல்லுங்களே, எப்ப 3 நாள் வெளியாகும்? வாரக்கிழமை 3 நாள் இன்ஷா அல்லா நாங்கள் ஜமாத் வெளியாகுவோமே. அல்லாஹ் கபூல் செய்வான், எலும்புங்க அல்லாஹ் கபூல் செய்வானா, எலும்ப கூடியவங்களை கபூல் செய்வானா, வாலிபரில் எலும்புங்க வாலிபர், முன்ன பின்ன தேவையில்லை முன்பின்படுத்தி ஒன்று போகலாம், அல்லாஹ் கபூல் செய்வானா, வாலிபத் அல்லாஹ் கபூல் செய்வானா, முழு உலகத்துக்கும் அல்லாஹ் அனுப்பி வைப்பானா, கால பிரச்சனை நீக்கி வைப்பானா, அல்லாஹ் ஞாபக சக்தியை கொடுப்பானா, திறமைகளை கொடுப்பானா, எலும்புங்க எலும்புங்க வாலிபரில், நீங்க வாலிபரில் தயாரானா முழு உலகத்துக்கும் அல்லாஹ் தாலா கூட்டிட்டு போவான் எல்லா பிரச்சனையும். வேலை வெள்ளிக்கிழமை போய மாஷா அல்லாஹ் ஸ்கூல்ல ஓ லெவல் ஏ லெவல் படிக்கிற பிள்ளைகளுக்கும் போகிறது. வாரை வெள்ளிக்கிழமை போய் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான், இருந்தாப்புல அகம்பெண் லெமன அவஸ்தாவாக்க கிடைச்சாத சந்தர்ப்பங்கள். எலும்புங்களே வேற வாலிபரல் உள்ளத்துல வருது, எலும்புங்களே வாலிபரல், எலும்புங்களே பெரிய தேவைக்கு வாலிபரல், முழு நாட்டிலே வாலிபரல பெரிய ஒரு தேவை இருக்குது. இன்னைக்கு ஸ்கூல்கள் பயந்துட்டு இருக்குது, கிளாஸ்கள் பயந்துட்டு இருக்குது, உம்மை வாப்பா பயந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வாலிபர்களுக்கு என்ன நடக்குமோ தெரியல. அதனால நாங்கள் ஈமாண்ட உழைப்பில் போட்டுக்கொள்வோம். நான் மர்க்கஸில் ஒரு முறை இருக்குது, இந்த ஓலவல் புள்ளல் வந்த நேரத்தில் அப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு போகத்திலே 2 பொடியம்மார், அவங்களுக்கு என்ன தெரியாது, பொடியம்மார் 2 பேரும் அதனை பேசிக்கொள்கிறாங்க. மச்சான் இவ்வளோ நேரம் கேட்டது பயான் சொன்னாங்க தானே, நாங்கள் 2 பேரும் ஒரு ஜமாத்தில் போகக்கூடாதுடா, ஆஃபீஸில் போயிட்டு சொல்லி மாறி போட்டுக்கொண்டு போக திருந்தோணுண்டா, எனக்கு கேளாது எனக்கு போக அப்படின்றான். அல்லாஹ் கண்ணால் கண்டது அவரோட பேசிக்கொள்றாங்க. அவர் 2 பேரும் ஒரே ஜமாத்தில் போகிறதுக்கு ஃபைட் பண்ணி ரெடியாக வீக்கிறாங்க போல, பயானில் முதாக்கரால் சொல்லக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் பிரிஞ்சு போங்கன்ற மாதிரி சொல்லி அந்த கவலையில் அவன் சொல்ல, மச்சான் நீ வேற ஜமாத்தில் போ, நான் வேற ஜமா, ஒரே ஜமாத்தில் போனால் திருந்த மாட்டோம், பிரிஞ்சு பிரிஞ்சு போவோம், திருந்திட்டு வருவோம்டா அப்படின்றாங்க. அல்லாஹ் மாற்றத்தை உருவாக்குறான். அல்ஹம்துலில்லாஹ், தூளோட இன்றைக்கு ட்ரக்ஸோடு இருந்தாங்க, அல்லாட பாதையில் வெளியாகி போனாங்க, இன்றைக்கு மதரசாக்கல்ல ஓதி கொண்டிருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறான். அதனால் வாலிபர்கள் உங்களோட நேரங்கள் எடுங்க, மாஷா அல்லாஹ் எங்கள் ஜமாத்தில் நாங்கள் வெளியாகுவோம், அல்லாஹ் கபூல் செய்வானாக, பொருந்திக்
கொள்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.